பூமியில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். இந்த பூமியை வாழ்வித்துக் கொண்டிருப்பது வானங்களில் இருந்து இறங்கக்கூடிய ஆதாரங்கள். பூமியும் வானங்களும் சேர்ந்து உலகமாக இருக்கிறது. இந்த உலகத்தில் உயிரினங்கள் படைக்கப்படுகின்றன. ஒவ்வொரு பொருளும் படைக்கப்பட்டவை. நட்சத்திரங்கள், கோளங்கள், சூரியன், சந்திரன் நாம் அறியாதவை. காற்று, மேகங்கள், கடல்கள், மரங்கள், மலைகள், உயிரினங்கள் ஒவ்வொன்றும் படைக்கப்படுகின்றன. நாம் அறியாத விதத்தில் வெற்றிலிருந்து படைக்கப்படுகின்றன. எந்த ஒன்றுமே உருவத்தின் அடிப்படையிலிருந்து உருவத்தை படைப்பதாக இல்லை. ஒன்றுமே இல்லாத நிலையிலிருந்து இந்த வானங்களும் பூமியும் இடைப்பட்ட ஒவ்வொன்றும் ஒவ்வொரு உயிரினமும் படைக்கப்படுகின்றன. இந்த வானங்களும் பூமியும் ஒன்று சேர்ந்த உலகமும் வெற்றிடத்திலிருந்து படைக்கப்பட்டன. அதற்கு முன்பாக அவை ஒரு பொருளாக இல்லை. ஒவ்வொன்றுக்கும் ஒரு குறிப்பிட்ட சக்தி திரட்சி அவை ஒன்றிணைந்து ஒரு பொருளாக அமைகின்றது. இந்த அமைப்பாளன் செவ்வையாக்குபவன், உருவமளிப்பவன், முழுமையான படைப்பாளன் ஒன்றுமில்லாத நிலையிலிருந்து சக்தி திரட்சிகளை கொண்டு அந்த சக்தியையும் படைத்தவன் மாபெரும் படைப்பானாகிய அல்லாஹ். இந்த அல்லாஹ் என்ற அந்த மாபெரும் சக்தி நமக்கு இப்பொழுது தேவை. நான் படைக்கப்பட்டிருக்கின்றேன் ஒரு அணுவாக. இந்த அணுவாக நான் படைக்கப்படுவதற்கு முன்பாக விதைப்பைகளில் எந்த ஒன்றுமே இல்லாத ஒரு வெற்றிடமாக இருந்தது. சினைப்பைகளில் ஒரு முட்டையாக அது உருவாவதற்கு முன்பாக 12-13 ஆண்டுகள் ஆகின்றன. ஒரு சினைப்பையில் ஒரு முட்டை உருவாவதற்கும் விதைப்பைகளில் ஒரு ஆண் அணு உருவாவதற்கும் அதுவரையில் அது வெற்றிடம்தான். அந்த வெற்றிடத்தை ஒரு சக்தி திரட்சிகளை அமைத்தவன் யார்? பிறகு அந்த சக்தி திரட்சிகள் 12-14 வருடங்கள் அது உருப்பெற்று ஒரு அணுவாக மாறியது. அதனை அமைத்தது யார்? இந்த அமைப்புக்குள் 100 ஆண்டுகள் வாழக்கூடிய ஒரு மனிதனுடைய அவ்வளவு இயற்கை தன்மையையும் அமைத்தது யார்? அந்த படைப்பாளனை நாம் இப்பொழுது அல்லாஹ்வாக மேற்கொள்கின்றோம். எப்படி நாம் நம்முடைய வாழ்க்கையை அமைக்க வேண்டும் இனி என்பது இந்த வகுப்பு ஒரு நல்ல உதாரணமாகவும் ஆரம்பமாகவும் பேராதரவாகவும் அருளாகவும் இருக்க வேண்டும் என்ற பிரார்த்தனையோடு நாம் ஆரம்பிக்க இருக்கின்றோம். எனக்கு சக்தி இருக்கிறது இப்பொழுது. நல்ல சக்தியாக இருந்தால் நான் என்னுடைய காரியங்களில் ஈடுபட முடியும் சுகமாக. கெட்ட சக்திகளாக இருந்தால் கஷ்டங்களோடு நான் வாழ வேண்டும். இந்த சக்தியை திரட்டுவது இறைவன் ஒருவன் தான். அவ்வளவுக்கும் இறைவன் நிர்ணயித்த சக்தி ஒன்று. அது படைக்கப்பட்ட நாள் முதலாக அழியும் நாள் வரையில் இறைவனுடைய விதியின்படி நடந்து முடியும். ஆனால் மனிதனுக்கு அந்த சக்தியில் ஒரு உணர்வை ஏற்படுத்துகின்றான். அந்த உணர்வில் இறைவனுடைய வாக்கு அங்கு இருக்கின்றது. எவ்விதமாக நீங்கள் வாழ வேண்டும் என்று மனிதனுக்கு மட்டும்தான். இந்த மனிதனுக்கு இறைவன் அவன் படைக்கும் அந்த சக்தி திரட்சியில் ஒரு உணர்வை வைத்திருக்கின்றான். நான் உங்களுக்கு காட்டக்கூடிய வழியை ஏற்றுக்கொண்டால், நான் உங்களுக்கு விதித்திருக்கக்கூடிய அந்த உணர்வு பேச்சு கிடையாது, சத்தம் கிடையாது, எழுத்து கிடையாது, ஆனால் உணர்வு. இந்த உணர்வில் உங்களுடைய வாழ்க்கையினுடைய ஆதாயமும் வழிகாட்டுதலும் பேரொழியும் ஞானங்களும் அடங்கியிருக்கின்றன. அழகான உணர்வை கொண்டு நான் வழிநடத்துகின்றேன். அனைவருமே சுகமாக வாழ வேண்டும் என்று விரும்புகின்றோம். சுகமான வாழ்க்கை வேண்டும் என்று விரும்புவது ஒரு அழகான உணர்வு. வாழ்க்கை என்பது உங்களுடைய நடை உடை பாவனைகள் அல்ல. நீங்கள் எந்த அளவுக்கு உலகத்தினுடைய பொருள்களை அபகரித்துக் கொண்டு வாழ்கின்றீர்களோ அது அல்ல. ஆனால் இறைவனிடமிருந்து உங்களுக்காக படைக்கப்பட இருக்கின்றது உங்களுடைய ஒவ்வொரு உணர்வும். ஒவ்வொருவருக்கும் சுகமான வாழ்க்கை வேண்டும் என்று இருக்கும் பொழுது, ஒவ்வொருவருக்கும் சுகமான வாழ்க்கை அமைவதற்கு முன்பாக அவர்களிடம் இருக்கக்கூடிய பிரச்சனைகள், உடல் உள்ளம், அவர்களுடைய குடும்பங்களில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள், உள்ளம் வெளியும் இருக்கக்கூடிய அவ்வளவு பிரச்சனைகளும் தீர வேண்டும். பிறகு சுகத்தில் இன்னும் அதிகரிக்க வேண்டும். அல்லது ஒரு பக்கம் சுகம் அதிகரித்துக் கொண்டிருக்க வேண்டும். இந்த பிரச்சனைகள் முடியும் வரையில் இது பெரிய பொருட்டாக நாம் பார்க்கக்கூடாது, அதை அனுபவிக்கவும் கூடாது. இவ்விதமாக மாற வேண்டும். எல்லா கஷ்டங்களும் இருக்கட்டும், ஆனால் எனக்கு சுகம் வேண்டும். பல விதமான ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு விதமான உணர்வு, அந்த உணர்வு இனி படைக்கப்பட இருக்கிறது என்பதை அறிய வேண்டும். அந்த படைப்பானது வெற்றிடத்திலிருந்து ஆரம்பமாகிறது. உங்களுடைய அறிவை கொண்டல்ல, நீங்கள் அதை எட்டி கூட பார்க்க முடியாது, அதை உரசி கூட பார்க்க முடியாது. உங்கள் அறிவை கொண்டு நிராகரிக்க முடியும். எச்சரிக்கையாக இருந்து கொள்ளுங்கள். உங்களுடைய உணர்வு எப்பொழுதும் உங்களுக்காக உங்களுடைய இறைவனால் அறிவிக்கப்பட்டுக் கொண்டிருக்கின்றது. அது இறைவனிடமிருந்துள்ள ஒரு மாபெரும் அறிவிப்பு, மாபெரும் ஒளியாகவும் அருளாகவும் அறிவிக்கப்படுகின்றது. இதனை நீங்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டும். நல்ல சக்தி எப்பொழுது உங்களுக்காக கொடுக்கப்பட்டிருக்கின்றது உணர்வோடு. அந்த உணர்வை ஏற்றுக்கொண்டால் நல்ல சக்தி, உணர்வை ஏற்றுக்கொள்ளவில்லை என்றால் கெட்ட சக்திகளாக மாறிவிடும், உங்களுக்கு விரோதமானதாக மாறிவிடும், வெற்றிடமாக அமையாது. ஒன்று, நன்மையை ஏற்றுக்கொள்ளுங்கள். அவ்விதமாக இல்லை என்றால் உங்களுக்கு கெட்ட உணர்வுகள் உருவாகும். அதாவது எதனை ஏற்றுக்கொள்ள முடியவில்லையோ அந்த நல்ல உணர்வு கெட்ட உணர்வாக மாறிவிடும். இந்த இரண்டில் நீங்கள் எதனை தேர்வு செய்வீர்கள் என்பது உங்களுக்கு இறைவன் விதித்திருக்கக்கூடிய விதி. யார் தங்களுடைய அறிவை நம்புகின்றார்கள், அந்த அறிவு என்பது வெற்றிடத்திலிருந்து ஒவ்வொரு உயிர் பொருளையும் படைத்தான இறைவன் அவற்றை வெட்டி அவற்றை துண்டாக்கி ஜடமாக்கி உயிரோட்டத்தை நீக்கிவிட்டு அதிலிருந்து நீங்கள் சேகரித்து வைத்துக் கொண்ட சில பொருள்கள் தான் இவை. வெப்பத்திற்கு குறைவில்லை உங்களுடைய பொருள்களில். இந்த வெளிச்சம் வெப்பமாக இருக்கின்றது, இந்த மின்சாரத்தில் இருக்கக்கூடிய காற்று வெப்பமாக இருக்கின்றது, இதுவும் வெப்பமாக இருக்கின்றது. நீங்கள் உட்கார்ந்து கொண்டிருக்கக்கூடிய அந்த பிளாஸ்டிக் சேர் நெருப்பிலிருந்து தயாரிக்கப்பட்டது. உங்களுடைய ஒவ்வொரு பொருளும் சாபக்கேட்டிலிருந்து, உங்களுடைய அறிவு என்ற பெருமையிலிருந்து உருவாக்கப்பட்டது. குளிர்ச்சியில் நீங்கள் வாட வேண்டும் இறைவன் கூறுகின்றான். வெப்பத்தில் வாடக்கூடாது, நரக நெருப்பு கூடாது உங்களுக்கு. நெருப்பின் தன்மையும் வெப்பமும் கஷ்டங்களும் கூடாது. குளிர்ச்சியும் அழகும் உங்களுக்காக படைக்கப்பட இருக்கக்கூடிய பேரர்களும் ஞானங்களும் உங்களுக்கு அவசியம் என்று இறைவன் கூறுகின்றான். உணர்வில் அவ்வளவும் இருக்கின்றது, ஏற்றுக்கொள்ளுங்கள். அந்த உணர்வு உங்களுக்கு எப்பொழுது இருக்கின்றது, சுகமான வாழ்க்கை வேண்டும், அது உங்களுடைய அறிவில் கிடையாது. உங்களுடைய அறிவெல்லாம் படைக்கப்பட்ட பொருள்களை சிதைப்பதிலிருந்து உருவாகிய அறிவு. இறைவனுடைய படைப்பெல்லாம் நீங்கள் அறியாத வெற்றிடத்திலிருந்து, ஒன்றுமில்லாத நிலையிலிருந்து சக்திகளை உருவாக்கி அதனை ஒன்று கொட்டி அதற்கு உணர்வளித்து உயிரளித்து பின்னர் அதனை ஒரு படைப்பாக மாற்றக்கூடிய அந்த நாள் உங்களுக்காக ஒரு கர்ப்ப காலமாக விதிக்கப்பட்டிருக்கின்றது. எப்படி ஒரு விதைப்பையிலோ அல்லது சினைப்பையிலோ ஆண்களுக்கும் பெண்களுக்கும் ஒரு முதல் ஒரு முதல் உருவாகக்கூடிய அந்த உயிரணு முட்டைக்கருவாக ஆண் உயிரணுவாக உருவாக ஆரம்பிப்பதற்கு 12 ஆண்டுகள் ஆகின்றனோ, சக்தி திரட்சியில் சேர்கின்றன உணர்வுடன், அவ்விதமாக உயிரோட்டத்துடன் ஒரு படைப்பு உங்களுக்காக படைக்கப்பட இருக்கின்றது. அதற்கான ஒரு காலத்தவணை இருக்கின்றது, அது கர்ப்ப காலமாக இருக்கின்றது. ஒரு குழந்தை உருவாவதற்கு எப்படி 10 மாத காலமோ அதை போன்று ஒரு ஆண் அணுவோ சினைப்பயிர் முட்டையோ உருவாவதற்கு எப்படி 12 ஆண்டுகள் ஆகின்றனவோ அது போன்று ஒரு காலத்தவணை இருக்கின்றது. அதன் மீது நிச்சயமாக நீங்கள் உயிரோட்டத்துடன் வாழ்விக்கப்படுவீர்கள். அது நிகழும் காலங்களில் உங்களுக்கு முழு உதவியாக வாழ்நாள் முழுமையிலும் உங்களை தொடர்ந்து வரும். அந்த உணர்வை நீங்கள் மேற்கொள்ள வேண்டும். இப்பொழுது உங்களுடைய அறிவு இருக்கக்கூடியதை வெட்டி துணுக்காக்கி பிறகு நீங்களாக சேர்த்துக்கொண்டு ஒன்றை படைக்கின்றீர்களே, அவ்வளவிலும் வெப்பமும் இருக்கிறது, அதில் குளிர்ச்சியும் இல்லை, அதில் உங்களுக்கு அபாயமும் இருக்கின்றது, அதில் உங்களுக்கு நன்மையும் இல்லை. வெளிப்புற சுகப்பொருள்கள், சுகமாக வாடுங்கள் என்று இறைவன் கூறுகின்றான். அந்த சுகம் உள்ளத்தில் இருக்க வேண்டும், உள்ளுக்குள் இருக்க வேண்டும். ஆனால் நானோ ஆடம்பரத்திலும் பஞ்சீர மெத்தைகளிலும் அங்கு சுகம் இருக்கிறது என்று எண்ணிக்கொண்டிருக்கின்றேன். நான் படைத்த ஒரு பொருளில் உயிர் கிடையாது, அது செத்த பிணம், அழுகிய பிணம் போன்றது. அதில் உங்களுக்கு ஒரு சுகம் இருக்கிறது என்று எண்ணுகின்றீர்கள், வீண் பெருமை. உடலில் சுகம் இல்லாமல், உள்ளத்தில் சுகம் இல்லாமல் நீங்கள் பஞ்சனைகளில் படுத்தாலும் அது நெருப்பு படுக்கைதானே தவிர உங்களுக்கு சுகம் அளிக்கக்கூடியதாக இல்லை. உங்களுடைய அறிவு இறைவன் படைத்ததை அசுத்தமாக்கி அலங்கோலமாக்கி வெட்டி சிதைத்து நீங்களாக உங்களுடைய கற்பனைகளை கொண்டு ஒன்று சேர்த்து கொண்டு இதனை நான் படைத்தேன், ஒரு நாட்களை உருவாக்கினேன், பஞ்சமத்தியை உருவாக்கினேன், ஒரு சுகப்பொருளை உருவாக்கினேன், அவ்வளவிலும் உங்களுக்கு சுகமில்லை, உயிரோட்டத்திலும் உணர்விலும் சுகம் இருக்கின்றது. இறைவனுடைய அறிவிப்பின் மீது நீங்கள் நம்பிக்கை கொள்ளுங்கள். படைப்பாளனை நீங்கள் நம்புகின்றீர்கள் என்றால், படைப்பாளன் உங்களுக்காக படைக்கக்கூடிய ஒன்றைத்தான் உங்களுடைய இருதயத்தில் வைத்திருக்கிறானே தவிர நீங்கள் படைப்பதற்காக அல்ல. நல்ல சக்திகள் இருக்கின்றன உணர்வோடு நீங்கள் வாழ்கிறானால், அதனை நான் நிராகரிக்கும் பொழுது உணர்ச்சிகளில் என்னுடைய அறிவை கொண்டு நான் அதை நிராகரிக்கின்றேன். படைப்பாளனை நான் நிராகரிக்கின்றேன். அழியக்கூடிய திறன் கொண்டிருக்கக்கூடிய எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய ஒரு படிப்பறிவை கொண்டு, உலகத்தினுடைய அறிவை கொண்டு, நான் கற்றுக்கொண்ட என்னுடைய வித்தைகளை கொண்டு நான் இப்பொழுது நோய்வாய்ப்பட்டிருக்கின்றேன். உதாரணமாக அதே நேரம் இறைவனுடைய வார்த்தை நீங்கள் சுகமாகுங்கள். ஒரு கஷ்டம் உங்களுக்கு உங்களுடைய வாய்களிலிருந்து வெளிப்படுவதற்கு முன்பாக உணர்வாக அறிவிக்கப்படுகின்றது, சுகமடையுங்கள். இருக்கிறதா இல்லையா? நாம் அதனை நிராகரிக்கின்றோம், அதனை நாம் அலட்சியப்படுத்துகின்றோம், புறக்கணிக்கின்றோம். அதே நேரம் என்னுடைய அறிவு, மருத்துவ அறிவு, கெட்ட அறிவு, பிண அறிவு கூறுகிறது, அது எப்படி சாத்தியம், இது பெருசாக இருக்கிறது, இது எப்படி ஆகிவிடலாம், அப்படி ஆகிவிடலாம். நன்மையை தவிர அவ்வளவு கேடுகளையும் கொண்டிருக்கக்கூடியது மருத்துவ அறிவு. இதனை வெட்டிவிட வேண்டும். வெற்றதை தவிர, படைக்கப்பட்டதை வெற்றதை தவிர நமக்கு அறிவு கிடையாது. சிதைப்பதை தவிர அறிவு கிடையாது. சிதைக்கும் அறிவு மனிதனுடைய அறிவு, அவ்வளவு அறிவும். எதனை நீங்கள் மேற்கொண்டிருக்கின்றீர்கள் இப்பொழுது? உங்களுடைய உணர்வில் இறைவன் கொடுத்திருக்கக்கூடிய மாபெரும் ஆற்றல் மிக்க அந்த அருளையும் ஒளிமிக்க அந்த பாதையையும் நீங்கள் ஏற்றுக்கொள்கின்றீர்களா? நம்பிக்கை கொண்டவர்களாக, இறை நம்பிக்கை கொண்டவர்களாக, அல்லது உங்களுடைய சிதைக்கும் வெட்டி புதைக்கும் அறிவை நீங்கள் வச்சிக்கொண்டு இது நடக்காது, இதை வெட்ட வேண்டும், இதை அறுக்க வேண்டும் என்று நீங்கள் முனைவீர்களா? அதுதான் இன்றைய நாம் செய்து கொண்டிருக்கின்றோம். என்னுடைய அறிவை கொண்டு இன்னும் நான் என்னை மோசமாக்கிக் கொள்கின்றேன், படுகொழிக்குள் தள்ளிக் கொண்டிருக்கின்றேன், சிதைத்துக் கொண்டிருக்கின்றேன். மனித அறிவு என்பது கழிச்சடை, சாக்கடை என்பதை இன்று நீங்கள் அறிய வேண்டும். ஒட்டுமொத்த மனித அறிவையும் உணர்வாக படைக்கப்பட இருக்கின்றது, படைக்கப்பட்டிருக்கின்றது. உங்களுடைய உள்ளத்தில் சுகமாகுங்கள், நல்ல வாழ்க்கை வாடுங்கள் என்று. நல்லதுக்கும் அர்த்தம் தெரியாது, சுகத்துக்கும் அர்த்தம் தெரியாது, ஆனால் அது உணர முடியும், வாழ முடியும். நீங்கள் மறைவான வாழ்க்கையை வாழ வேண்டியவர்கள், மறைவானவற்றில் வாழ வேண்டியவர்கள், மறைவானவற்றில் நம்பிக்கை கொள்ள வேண்டியவர்கள். வெளிப்படையானவற்றிலிருந்து நீங்கள் நம்பிக்கை கொள்வது உங்களுடைய அறிவை கொண்டு இறைவன் உங்களுக்காக படைத்துக் கொண்டிருக்கக்கூடிய அவ்வளவு உணர்வையும் நீக்கிவிட்டு, சிதைத்துவிட்டு, நிராகரித்துவிட்டு, பின்னர் நான் என்னுடைய அறிவிலும் புக முடியாமல், அதனை நம்பிக்கை கொள்ள முடியாமல் நான் தடுமாறி இருக்கின்றேன். அத்தியாயம் 59:16 வசனம். சைத்தானுடைய உதாரணத்தை போன்றிருக்கின்றது. நல்ல சக்திகள் அவ்வளவும் படைக்கும் சக்தியின் ஆற்றலை கொண்டிருக்கின்றது. இறைவன் அதற்கு முழுமையான துணை நிற்கின்றான். தன்னுடைய வாக்கிற்கு அவன் உண்மையாக இருக்கின்றான். படைப்பாளன் படைத்துக் கொண்டிருக்கின்றான். படைத்தவன் அவன்தான் என்பதை அறிவதற்கு சான்றுகள் இருக்கின்றன. சற்று முன்பாக இதுவரையில் கவனித்தவை அவையும் அனைத்தும் அவன் படைத்தது. உயிரோட்டம் உள்ளது. ஒன்றுமில்லாத நிலையிலிருந்து, வெற்றிடத்திலிருந்து சக்தி திரட்சிகளை ஒவ்வொன்றாக உருவாக்கி உங்களுக்காக படைத்தான். இப்பொழுதும் அதே உணர்வு இருக்கின்றது. இறைவனுடைய உணர்வு, படைக்கும் சக்தி அங்கு இருக்கின்றது, சுகமாகுங்கள் என்று. சுகமாகுங்கள் என்றால் நோயிலிருந்து மட்டுமல்ல, உங்களுடைய அறிவின் கேடுகளிலிருந்து நீங்கள் விலகுங்கள். என்னை நிராகரிக்கக்கூடிய சுகமாகுங்கள் என்ற இந்த உணர்வு, படைக்கும் சக்தி, மாபெரும் சக்தி உங்களுடைய உள்ளத்தில் இருக்கின்றதே, அதனை நீங்கள் நிராகரித்துவிடுங்கள் என்று கூறக்கூடிய உங்களுடைய அறிவிலிருந்து விலகுங்கள். இது ஒரு கட்டி உருவாகிறது. இந்த கட்டி சுகமாக வேண்டும் என்று இறைவன் அறிவித்துவிட்டான். அது உணர்வாக கொள்ளுங்கள். அது படைக்கும் சக்தி. இறைவன் படைப்பாளன் என்பது உண்மையானால், படைப்பாளனை ஏற்றுக்கொண்டேன் என்பது உண்மையானால், இந்த படைக்கும் சக்தியை இப்பொழுது நம்புங்கள். உணர்வாக அறிவிக்கப்படுகின்றது, சுகமாகுங்கள். நன்மையான விஷயமா தீமையான விஷயமா? நிச்சயமாக நன்மையானது. இறைவன் நன்மையை தருவானா தீமையை தருவானா? நிச்சயமாக நன்மையை தருவான். நமக்கு எப்பொழுது தீமைகளில் முற்றிலுமாக சிக்கிக்கொண்டோமோ அப்பொழுதுதான் எனக்கு இறைவன் தேவை என்ற அந்த தேவையின் பக்கம் திரும்புகின்றோம். நன்மைக்காக வேண்டி கஷ்டங்களில் சிக்கிக்கொண்டோம், வறுமையில் சிக்கிக்கொண்டோம், வேறு வழியில்லை, மனிதர்களை நம்பி தொலைந்து விட்டோம். இப்பொழுது எனக்கு இறைவன் வேண்டும். நன்மைகளாக மட்டும்தான் நாம் இறைவன் பக்கம் திரும்புவோம். தீமைகளுக்காக நாம் திரும்புவதில்லை. என்னை அடித்துவிடுவேன் என்று திரும்புவதில்லை. எனக்கு கஷ்டத்தை கூட என்று திரும்புவதில்லை. கஷ்டத்தின் பக்கம் நாம் சிக்கிக்கொண்ட பிறகு இருந்து மீண்ட வழியில்லை என்று என்னுடைய அனைத்து வழிமுறைகளையும் நான் இழந்த பிறகு நம்பிக்கை போய்விடுவதற்கு முன்பாக இறை ஞானங்களின் பக்கம் திரும்புகின்றேன். அந்த உணர்வு இருந்தால் நிச்சயமாக இறை மன்னித்து விட்டான். இனி உங்களுக்கு நீங்கள் விரும்பக்கூடிய அந்த காரியம் உங்களுக்காக படைக்கப்படும். புதிதாக ஒரு மார்பக கட்டி உருவாகிவிட்டது, ஒரு சினைப்பை கட்டி உருவாகிவிட்டது, அல்லது எங்கோ ஒரு கேன்சர் உருவாகிவிட்டது, வயிற்றிலோ லிவரிலோ சிதறகங்களிலோ கல்லீரலிலோ நிறையிலோ எங்கேயோ உருவாகிவிட்டது. அந்த சக்தியானது கெட்ட சக்தியின் மூலமாக உருவாகி இருக்கின்றது. என் கையை அசைக்கிறேன் ஒரு காரியத்துக்காக வேண்டி, பலர்னு அறையிறேன், அது கெட்ட காரியம். அதே கைதான் வேகமாக அசை, எனக்கு நல்லுணர்வு இருந்தால் அது நடக்காது. வேகமாகவும் கை அசையாது. சத்தியத்தை கொண்டு, உணர்வை கொண்டு பேசும்போது அந்த உள்ளத்தில் நிச்சயமாக அது பதியும். அசைவிலும் நல்ல சக்தியும் உண்டு, கெட்ட சக்தியும் உண்டு. அப்படியானால் ஒரு உறுப்பு அதனுடைய தன்மைக்கு மீறி, அதனுடைய அளவிற்கு மீறி வளரும் பொழுது, அளவு எடைகள் மீறும் பொழுது, அது கேன்சர் கட்டியாக இருக்கும் பொழுது, கெட்ட சக்திகள் நிறைந்துவிட்டன என்பது பொருள். நம்முடைய இல்லத்தில் இறைவனை நாம் நிராகரித்துவிட்டோம் என்ற பொருள். ஒரு சின்னதாக உருவாக முன்பாகவே உங்களுடைய அறிவு வேலை செய்கிறது, இதுவாக இருக்குமோ அதுவாக இருக்குமோ இப்பொழுதே வெட்டி எடுத்துடலாமா? டாக்டர்களும் கூறுவார்கள் இப்பொழுதே வெட்டி எடுத்துவிட வேண்டும் என்று. ஆனால் அதே நேரம் அதற்கு முன்பாக இறைவனுடைய வாக்கு சுகமாக வேண்டும், அதனை நாம் கேட்பதில்லை. மாறாக என்னுடைய அறிவை உபயோகப்படுத்துகின்றேன், அந்த அடுப்பிலேயே எடுத்து அடுப்பிலேயே ஒரு கட்டியை பார்த்து அந்த நிமிடத்திலே இதுவாக இருக்குமோ அதுவாக இருக்குமோ என்று நான் அந்த உணர்வை உணர்ச்சிகளாக ஆக்கி, அதாவது தடுமாற செய்து உணர்வை அழிக்கின்றேன். இறைவனுடைய அந்த வார்த்தைகளை நான் அழிக்கின்றேன், இறைவனுடைய உணர்வை நான் அழிக்கின்றேன். இந்த உணர்வின் மூலமாக நான் என்னுடைய வாழ்க்கையினுடைய ஒட்டுமொத்த அமைப்பிற்கும் நான் திரும்ப இருக்கின்றேன். என் இறைவன் எனக்கு உதவி செய்ய வேண்டும் என்று. என் இறைவன் எனக்கு உதவி செய்யவில்லை என்றால் உணர்ச்சிகளில் நான் ஆகிவிடுவேன். உணர்வோடு நான் வாழ வேண்டும். அந்த உணர்வு படைக்கும் சக்தி நன்மையான சக்திகள். இந்த நன்மையான சக்தி உங்கள் உள்ளத்தில் இருக்கின்றது. உங்கள் உள்ளத்தில் இருக்கிற ஒவ்வொரு பயமும் ஷைத்தான் கூறுகின்றான், அல்லாஹ்வை நிராகரித்து விடு, படைப்பாளனை நிராகரித்து விடு, படைக்கும் சக்தியை நிராகரித்து விடு, நமக்கென்று ஒரு அறிவு இருக்கிறது, நாம் அதை உபயோகிக்க வேண்டும். இப்பொழுது அந்த படைக்கும் சக்தியை கொண்டு நான் வாழ விரும்பவில்லை, என்னுடைய படைக்கும் சக்தியை கொண்டு, என்னுடைய அறிவாற்றலை கொண்டு, என்னுடைய உள்ளத்தில் இருக்கக்கூடிய ஒரு அறிவு என்று அந்த பெருமையை கொண்டு நான் என்னை சிதைத்துக் கொள்ள விரும்புகின்றேன். நீங்கள் உங்களுடைய எண்ணத்தின் மீது இப்பொழுது நிலை கொள்ள வேண்டும். உங்களுடைய எண்ணமானது உணர்வு மட்டும்தான். அதை கொண்டு நீங்கள் என்ன உங்களுடைய வாழ்க்கையில் உங்களை பற்றிய கெட்ட எண்ணங்களை, படைப்புக்கு விரோதமாக எண்ணங்களை, கவலைக்குரியதும் பயத்துக்குரியதுமான எண்ணங்களை வைத்திருக்கின்றீர்களோ அந்த எண்ணத்தின் மீது நீங்கள் நிலை கொள்ள வேண்டாம். சத்தியத்தின் மீது, உயிரோட்டத்தின் மீது நீங்கள் படைக்கப்பட வேண்டும் என்ற அந்த எண்ணத்தின் மீது உயிரோட்டத்தை நிலை கொள்ளுங்கள். ஒரு காலம் உங்களுடைய அறிவு என்ற சாக்கடையை உபயோகப்படுத்தாதீர்கள். ஷைத்தான், கெட்ட சக்திகள், விரோதமாக பேசுபவை, பயத்தையும் கவலையும் ஏற்படுத்துபவை, இறைவன் கூடக்கூடிய அந்த வார்த்தை சுகமடையுங்கள் என்பது உணர்வு. படைக்கும் சக்தி அங்கு வேலை செய்ய இருக்கின்றது. ஒவ்வொருவரும் கவனமாக கேட்க வேண்டும், படைக்கும் சக்தி வேண்டுமா, உங்களுடைய அறிவு எனக்கூடிய சாக்கடை சக்தி வேண்டுமா என்பதை. நான் கூறுகின்றேன் இங்கு ஒரு கட்டியை பார்த்ததும் இது இதுவாக இருக்குமோ அதுவாக இருக்குமோ அதற்கு முன்பாக சுகமாக வேண்டும் என்று இறைவனுடைய வாக்கு வந்துவிட்டது உணர்வாக பணிவடையுங்கள். நான் ஒரு மட்டி மடையன் என்பதை உணர்ந்து கொள்ளுங்கள். ஒவ்வொருவரும் எவ்வளவு படித்திருக்கின்றனோ அந்த அளவுக்கு நான் ஒரு சாக்கடை பயன் என்பதை அறியுங்கள். பெருமை கொள்ள வேண்டாம். இறைவன் முன்பாக பணிந்து விடுங்கள். சஷ்டாங்கமாக விழுந்து விடுங்கள். ப்ராஸ்ட்ரேட் பிஃபோர் ஹிம், சுஜித் செய்யுங்கள். இறைவனுக்கு அடிபணிந்து விடுங்கள். அப்சல்யூட் சரண்டர் டு ஹிம், ஏற்றுக்கொண்டேன் இறைவனே. என்ன கேடு நமக்கு மனிதனுடைய கழுதை படிப்பினுடைய அறிவை வைத்துக் கொண்டு நிராகரிக்கின்றேன், நல்ல உணர்வை படைக்கும் சக்தியை நிராகரிக்கின்றேன், எனக்கு என்ன கேடு? எனக்கு வந்த கேடு என்ன என்பதை தேவை கேடு கிடையாது. இப்பொழுது உள்ளத்தின் பக்கம் திரும்புங்கள். உங்கள் அவ்வளவு கேடுகளுக்கும் பயத்திற்கும் கவலைக்கும் விரோதமாக, இறைவனுக்கு விரோதமாக ஏற்படுத்தி கொண்ட ஒவ்வொன்றுக்கும் நேர்மாற்றமான அழகானதாக சுகமடையுங்கள் என்று உணர்வு இருக்கிறதா இல்லையா? நீங்களா படைப்பவர்கள்? அதை படைத்த பிறகல்லவா அது என்ன என்பது தெரியும், அது எந்த விதத்தில் அமையும் என்று. ஒரு குழந்தை பிறக்க இருக்கின்றது உங்களுக்காக, எனக்கு குழந்தை பிறக்கப் போகின்றது, ஆனால் என்ன என்பது தெரியும், எந்த வடிவத்தில், எந்த அமைப்பில், எந்த கலரில், எந்த உருவத்தில் அது அமையும், எந்த அடையில் அமையும் என்பது உங்களுக்கு தெரியுமா? அதற்குள் ஒரு மனம் இருக்கின்றது, அந்த மனதிற்கு எந்த அளவுக்கு சுகம் இருக்கின்றது, திண்மை திறமை இருக்கின்றது, அது தனித்தன்மை இருக்கின்றது, இறைவனை நம்பக்கூடிய சக்தி இருக்கின்றது, எதுவும் உங்களுக்கு தெரியுமா? நம்பிக்கை கொள்ளுங்கள், உணர்வின் மீது நம்பிக்கை கொள்ளுங்கள். ஷைத்தான்களை பின்பற்றாதீர்கள். உங்களுடைய அறிவும் உங்களுடைய அறிவை கற்பிக்கும் அந்த கூடங்களையும் அங்கு கற்பிக்கப்படக்கூடிய ஒவ்வொரு விஷயமும் இறைவனுக்கு விரோதமானவை என்று அறிந்து கொள்ளுங்கள். உங்களை பெருமைப்படுத்தக்கூடிய என்று அறிந்து கொள்ளுங்கள். இறைவனுடைய படைப்பை சிதைக்கக்கூடிய படைப்பு, இறைவனை படைக்க இறைவன் படைக்கிறானே அந்த படைப்புக்கு உங்களுக்கு சாதகமான சூழ்நிலை ஏற்படுத்தக்கூடிய அந்த ஆறுதலையும் அமைதியையும் கொடுக்கக்கூடிய கூடங்கள் அவை இல்லை என்பதை அறிந்து கொள்ளுங்கள். அது பள்ளிக்கூடங்கள் ஆரம்பித்து கல்லூரி சாலைகள் வரையில் உங்களுடைய பெருமைகள் தான் இறைவனுடைய படைப்பை சிதைத்து நீங்களாக உருவாக்கி கொண்டிருக்கக்கூடிய உயிரோட்டமில்லாத ஜடங்கள் என்பதை அறிந்து கொள்ளுங்கள். ஷைத்தான்களை நீங்கள் நிராகரிக்க வேண்டும். ஆனால் நான் பெருமை கொள்ளும்படுதெல்லாம் என்னுடைய அறிவை மெச்சுகின்றேன், என் அறிவு எனக்கு சாஸ்வதம் என்று எண்ணிக்கொள்கின்றேன், என் அறிவை நான் இப்பொழுது புறக்கணிக்க ஆரம்பிக்கின்றேன், என் அறிவு எனக்கு கூடாது என்பதை நான் இறைவனிடம் சமர்ப்பிக்கின்றேன், என் அறிவை நான் எவ்வளவு இழிவுபடுத்துகின்றேனோ, என் அறிவை எவ்வளவு நிராகரிக்கின்றேனோ அந்த அளவுக்கு நான் சுகமாக உணர்வேன். மருத்துவ படிப்பு அது ஒரு சாக்கடை. மனிதர்களுடைய சட்டம் திட்டங்கள், சட்டத்திட்டம், மனிதர்கள் விரோதமான திட்டங்களை கொண்டுள்ள சட்டங்கள் நிராகரிக்கின்றேன். ஷைத்தானுடைய சட்டத்திட்டங்களை நிராகரிக்கின்றேன். இன்ஜினியரிங் கண்டிப்பாக நான் என்னுடைய பிரயாணத்தை என் மனதில் மேற்கொள்ள வேண்டுமே தவிர நான் பிரயாணித்து சென்று அங்கு நான் எதனையும் கற்பிக்கப் போவதில்லை, புதிதாக நான் செய்யப்போவதில்லை. பாலங்கள் இல்லாமல் எப்படி நான் நடப்பது? நடந்து என்னத்தை கிடைத்தீர்கள்? ஒவ்வொரு இடத்திலும் உங்களுக்கு விபத்துகள் ஏற்படுகின்றன. நீங்கள் போய் உங்களுடைய காரியங்கள் வெற்றி பெறாமல் திரும்புகின்றீர்கள். அலைச்சல் தான் மிச்சம் என்று கூறுவீர்கள். இப்பொழுதும் அலைகின்றீர்கள், ரோடுகள் அலைகின்றீர்கள், கார்களிலும் பஸ்களிலும் விமானங்களிலும் ட்ரெயின்களிலும் அலைவீங்க. ஏதாவது ஒரு நன்மை நீங்கள் சம்பாதிக்க முடியுமா அவனுடைய அனுமதி இல்லாமல்? அப்படியென்றால் எதனை நான் கெடுத்துக் கொண்டேனோ அது எனக்கு அருகே, எனக்கு அருகாமலே படைக்கப்பட வேண்டும். எதனை இறைவன் எனக்கு அமைதியாக எனக்கு நல்ல வாழ்க்கையை அமைத்தானோ அதனை நான் செய்து கொள்ளக்கூடாது. பிறகு மனிதர்களும் சென்று உதவி செய்வதற்காக வேண்டி இங்கும் அங்கும் அலைய வேண்டாம். உங்களுக்கு இறைவன் வீடுகளை அமைத்தான், உங்களுக்கு வீதிகளை அமைக்கவில்லை. ரோடுகளில் அலையக்கூடிய நாய்களாக நம்மை இறைவன் படைக்கவில்லை, மனிதர்களாக படைத்தான். வீடுகளில் ராஜாக்களாகவும் ராணிகளாகவும் வாழக்கூடிய அந்த வகையில் நம்மை படைத்திருக்கின்றான். அந்த வீடு உங்களுக்கு இறை இடங்களாக இருக்க வேண்டும். அங்கு இறைவனுடைய உணர்வுகள் ததும்ப வேண்டும். எதனை நீங்கள் உங்களுடைய உள்ளத்திலிருந்து நீங்கள் விலக்கிவிட விரும்புவீர்கள்? உங்களுடைய அறிவையா அல்லது இறைவன் உங்களுக்காக உணர்வாக அமைத்து அதை படைக்க இருக்கின்றன அந்த மாபெரும் அருளையா? எது உங்களுக்கு வேண்டும் என்பதை முடிவு செய்ய வேண்டியவர்கள் நீங்கள் தான். கெட்ட மனம், அந்த மனம் உங்களுடையது அல்ல, அது எங்கிருக்கு என்று தெரியாது. அந்த கெட்ட மனதில் இறைவனுடைய உணர்வு இன்னும் இருக்கின்றது என்னுடைய கேடுகள் நீங்க வேண்டும் என்று அதை தூய்மையாக்குங்கள். உங்களுடைய இல்லத்தை, உங்களுடைய புண்ணியஸ்தலத்தை இறைவனுக்காக நீங்கள் தூய்மையாக்கி அவனுடைய உணர்வையும் அவனுடைய ஆற்றலையும் கொண்டு நான் விளங்க வேண்டும் என்று உங்களுடைய உள்ளத்தின் பக்கம் திரும்ப வேண்டும் என்று. ஒரு காலம் சர்வசாதாரணமாக இன்றுவரை வாழ்ந்ததை போல் இனியும் வாழக்கூடாது. ஒவ்வொரு விஷயமும் தெளிவாக்கப்பட்டுக் கொண்டிருக்கின்றது, அது எந்த சந்தேகமும் இல்லை. எந்த அளவுக்கு நான் படித்தவன் என்ற அந்த சாக்கடை அறிவை கொண்டு நான் எனக்கு மகுடமாக ஆக்கிக் கொண்டு மெச்சிக்கொண்டிருக்கின்றேனோ இறைவன் அங்கு இல்லை. இனி உணர்வு கிடையாது, நான் வாழ்ந்து விடுவேன். எனக்கு இறைவனுடைய நினைப்பு அதை மறந்து போய்விட்டது. இந்த அளவுக்கு நாம் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். இறைவன் ஒருவன் இருக்கின்றான் என்ற அந்த எண்ணம் மறந்துவிட்டது. டாக்டர்கள் இருக்கின்றார்கள், மனிதர்கள் இருக்கின்றார்கள், குடும்பம் இருக்கின்றது, தொழில் இருக்கின்றது, வருமானம் இருக்கின்றது, பணம் இருக்கின்றது, சொத்து சுகங்கள் இருக்கின்றன. உலகத்தின் அடிப்படையில் மனிதர்கள் தயாரித்துக் கொண்ட இயற்கையை அழித்து அவர்கள் ஜடமாக்கி பின்னர் அவர்கள் ஒன்று கொட்டி கொண்டு இவற்றையெல்லாம் சுகம் இருக்கிறது என்று வீணான கற்பனையை நமக்கு கொடுத்து அந்த கற்பனையை நாம் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். ஒரு மூலக்கடுப்பு ஏற்பட்டுவிட்டால் பஞ்சு மெத்தைகளில் உட்கார முடியுமா? சுகம் என்று கூறிக்கொண்டிருக்கின்றீர்களே, உட்கார முடியுமா? மனதில் ஒரு அடைக்கழிப்பு நெருப்பு பற்றி கொண்டால் அரண்மனைகளாக இருந்தாலும் சரி உங்களுடைய வீடுகளை விட்டு வெளியே வந்துவிடுவீர்கள் மனப்பயிற்சியை பிடித்தவர்களாக. உண்மைதானே? எந்த சுகம் வேண்டும் உங்களுக்கு? சுகப்பொருள்கள் மனிதன் கற்பித்தது, இயற்கையை சிதைத்து கற்பித்துக் கொண்டது, அது வேண்டுமா? இயற்கையில் உங்களுக்காக குளிர்ச்சியோடு உருவாகுமே அந்த ஆற்றல் மிக்க இறைவனை ஏற்றுக்கொள்கின்றீர்களா? எது வேண்டும்? உங்களுடைய மனதில் இருப்பதெல்லாம் இப்பொழுது சுகமாக வாழ வேண்டும் என்பதுதான். இருக்கக்கூடிய கஷ்டங்கள் நீங்க வேண்டும். யார் பேசிக் கொண்டிருப்பது உங்களுடைய உள்ளத்தில்? நான் பேசுகிற மாதிரி காதல விடுதா யாராவது பேசி, அல்லது உள்ளத்தில் உங்களுடைய உணர்வு இறைவனால் ஊட்டப்படுகின்றதா என்று கேட்டால், நிச்சயமாக இறைவனால் படைக்கும் மகாசக்தி பெற்றுக் கொடுக்க அந்த இறைவனால் எனக்கு ஒரு உள்ளத்தில், என் உள்ளத்தில் அமைதியாக சுகமான உணர்வாக கவலை வேண்டாம், பயம் வேண்டாம் அறிவிக்கப்படுகிறதா இல்லையா? இப்பொழுது கவலையும் வேண்டாம், பயமும் வேண்டாம் என்று நாம் அந்த உள்ளத்தில் இருக்கக்கூடிய ஒரு தேவையை அறிகிறோமா இல்லையா? இதுவரையில் அறியவில்லை, இறைவனுடைய நினைப்பை மறந்து போயிற்று. ஆனால் இப்பொழுது நான் உங்களுடைய உள்ளத்தின் பக்கம் திருப்புகின்றேன். என் பக்கம் திருப்பவில்லை, உங்களுடைய உள்ளத்தின் பக்கம் திருப்புகின்றேன். அங்கு கவலையும் பயமும் இருக்கக்கூடாது. இழந்து விட்டவற்றை போன்று பற்றி எனக்கு எந்த துக்கமும் அமையக்கூடாது என்பது அங்கு இருக்கிறதா இல்லையா? இருக்கிறது. யார் பேசிக்கொண்டிருப்பது? யாரால் முடியும்? அந்த உணர்வை கொடுத்தவன் அவன் ஒருவன் தான் முடியும். அந்த உணர்வு என்ன என்பது தெரியுமா? இல்லை, ஆனாலும் இருக்கிறது, சத்தியம்தான். இதுதானே வேண்டும்? அல்லது கேள்வி வாயிலாக நீங்கள் இதெல்லாம் சாத்தியமில்லை, மனிதர்களாக பிறந்தால் வாழ்க்கையில் இவையெல்லாம் இருக்கத்தான் செய்யும் என்று கூறக்கூடிய இந்த மனிதர்களை, இவர்களை மனிதர்கள் என்று கூறுவதா அல்லது மிருகங்கள் என்று கூறுவதா? மிருகங்கள் கூட இவ்வாறு பேசாது, அதைவிட கேவலமானவர்கள். எப்படி நாம் தீர்மானிக்கின்றோம் எனக்கு என்ன தேவை என்று? தேவை என்று ஒன்று இறைவன் உணர்வாக அறிவித்துவிட்ட பிறகு எனக்கு என்ன தேவை என்று நான் வடிவமைகளை தெரிகின்றேன். யாரிடம்? மனிதர்களுடைய அறிவை கொண்டார், அவர்களிடம் இருக்கக்கூடிய அந்த கெட்ட அறிவையும் பாதையையும் போக்குகளை கொண்டால் நிச்சயமாக இல்லை. எண்ணங்களின் மீது நீங்கள் உறுதியடைய வேண்டும் என்று இப்பொழுது இந்த நிமிஷம். என் இறைவனே, உன்னுடைய உணர்வின் பக்கம் நான் திரும்புகின்றேன். இதுவரையில் மனிதர்களுடைய ஷைத்தான்களுடைய அறிவு, மனிதர்களில் மிருகங்களாக கூட இல்லை, அதைவிட கேவலமானவர்கள். எனக்கு கற்பித்த அறிவு உன்னுடைய படைப்புகள் அவ்வளையும் சிதைத்து நெருப்பு மூட்டக்கூடிய அளவுக்காகி பின்னர் தான் ஒன்று குட்டி கொண்டு பலவிதமான சிதைத்துவிட்ட கூறுகளை கொண்டு ஒன்று திரட்டி கொண்டு நான் ஒரு பொருளை தயாரித்துக் கொண்டேன், அது கண்டுபிடிப்பு என்று பெருமைப்பட்டுக் கொண்டிருக்கின்றோமே, இந்த அறிவையா? சிதைக்கக்கூடிய மனிதனுடைய அறிவையா அல்லது படைக்கக்கூடிய இறைவனுடைய ஆற்றலையா? நீங்கள் முடிவு செய்ய வேண்டும். வெட்டு குத்து கொலை இந்த மருத்துவ அறிவா அல்லது படைக்கும் சக்தி பெற்றிருக்கக்கூடிய கெட்ட சக்தியை நல்ல சக்தியாக மாற்றக்கூடியது, அந்த நல்ல சக்தியாக மாற்றப்படும் பொழுது அது தன்னுடைய அளவு எடையில் மீறாது, எவ்வளவு பெரிய கட்டியாக இருந்தாலும் அது மீண்டும் படையநிலைக்கு சுருங்க வேண்டும். ஏனென்றால் நல்ல சக்தி உருவாகி கொண்டிருக்கின்றது, அமைதியோடு உருவாகி கொண்டிருக்கின்றது, அது தன்னுடைய அளவு எடையில் மீறாது. எனவே உங்களுடைய கட்டிகளோ அல்லது வேறு எந்த நோயோ அந்த அளவு எடையில் மீற முடியாது. உங்களுடைய உணர்வை நீங்கள் உறுதியாக மேற்கொள்வீர்களானால் அது படைக்கும் சக்தி கொண்டிருப்பது நல்ல சக்தியினுடைய ஆற்றல் கெட்ட சக்தியினுடைய ஆற்றலை மிகைத்துவிடும். ஆனால் நாம் இன்று இறைவனை மறந்துவிட்டோம். காரணம், இறைவன் எங்கிருக்கின்றான் என்று தெரியவில்லை. காரணம், இறைவனை நாம் படைத்தோம். நம்முடைய கற்பனைகளை கொண்டு இறைவனுக்கு உருவங்களை அமைத்தோம். இப்ப இறைவன் நம்மை படைத்தான்னா நாம் இறைவனை படைத்தோமா என்று கேட்டால், நாம் இறைவனை படைத்தோம். உலகத்தின் பொருள்களை கொண்டு அவனுக்கு சில படைப்புகளை நாம் ஆக்கின்றோம், அவனையே நாம் உருவமாக ஆக்கிவிட்டோம். அதற்கு கண்களும் காதுகளும் மூக்கும் வைத்தோம், வாயும் வைத்தோம். அது பேசாது என்பதும் தெரியும், பார்க்காது என்பதும் தெரியும், அது உயிரற்ற ஒரு கடம் என்பதும் தெரியும். பின்னர் நாம் கற்பிக்கின்றோம் இதற்கு இந்த ஆற்றல் உண்டு என்று. நம்மை நாமே ஏமாற்றிக் கொண்டுதான் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். ஒவ்வொருவரும் எப்பொழுது இந்த இறை இல்லத்தை விட்டு வெளியேறினார்களோ, உணர்வு என்று அந்த இறைவனுடைய வேத வாக்கை கேட்பதை விட்டு வெளியேறினார்களோ, அப்பொழுது இந்த மூன்று குற்றங்களும் ஒரே குற்றையில் உரிய மட்டைகள் தான். இந்த இறைவனுடைய இல்லத்தை உள்ளத்தை விட்டு, புண்ணியமான இந்த ஸ்தலத்தை விட்டு, எங்கு உணர்வாக அறிவிக்கப்படுகின்றது இறைவனுடைய வாக்கு, வேத வாக்காக, தெய்வ வாக்காக, அருள் வாக்காக, அதை விட்டும் வெளியேறி அந்த கட்டிடங்களுக்குள் இருக்கின்றன என்று கூறுகின்றோமே, அந்த கட்டிடங்களில் சென்றால் அமைதி கிடைக்கிறது என்று. அந்த கட்டிடம் சென்றால் உங்களுடைய அமைதியின் காரணமாக நீங்கள் எதனை நிராகரித்தீர்களோ, எதனை நீங்கள் வேண்டும் என்று இப்பொழுது விரும்புகின்றீர்களோ நிறைவேற்றி தர முடியுமாவற்றால் அந்த கட்டிடங்கள் செல்வதன் காரணமாக அமைதி ஏற்படுகின்றது என்று கூறுகின்றீர்களே. உங்களுடைய காரியங்கள் நிறைவேறமா? அங்கு போனால் ஒரு நெஞ்சுவடி வந்துவிட்டது, நீங்கள் மசூதிகளுக்குள்ளேயோ சர்ச்சைகளுக்குள்ளேயோ கோவில்களுக்குள்ளேயோ நீங்கள் செல்ல முடியுமா? என்னை காப்பாற்றும் என்று இது அமைதி மட்டும் இருந்தால் போதுமா? அதனுடைய செயல்பாடுகள், அதனுடைய விளைச்சல்கள் நீங்கள் விரும்பியது நிகழமா? அங்கு எப்படி நாம் தீர்மானிக்கின்றோம்? என்னுடைய எண்ணம் என்னுடைய உணர்வாக இருக்க வேண்டும். என்னுடைய எண்ணம் என்னுடைய உணர்வுக்கு பதிலாக என்னுடைய அறிவாக இருக்கக்கூடாது. அதாவது மனிதர்களுடைய எந்த அறிவும் இருக்கக்கூடாது. ஒட்டுமொத்த மனித சமுதாயத்தை, ஆயிரம் கோடி மக்களை நான் நிராகரிக்கின்றேன் ஒரு இறை உணர்வுக்காக வேண்டி. அந்த இறை உணர்வின் மீது நிலைத்திருங்கள். எந்த குறையும் உங்களுக்கு வைக்கவில்லை. என்னை நீங்கள் மறந்து மறுத்து அதற்கு பதிலாக நீங்களாக கற்பனை செய்து கொண்ட உங்களுடைய கட்டிடங்களிலும் உங்களுடைய உருவங்களையும் நீங்கள் அதற்கு தெய்வ சக்தியை கொடுத்து விட்டீர்கள். தெய்வத்திற்கே தெய்வ சக்தியை கொடுப்பவர் நாம் தான். எப்படி நாம் சீரடைந்து விட்டோம் என்பதை நீங்கள் அறியுங்கள். இப்பொழுது நாம் படைத்திருக்கக்கூடிய கடவுளுடைய இல்லங்கள், கடவுள் அங்கு இருக்கிறார் என்று நாம கற்பனை செய்து கொண்டு ஒவ்வொரு கட்டிடத்திற்கும் சொல்கின்றோம். இப்பொழுது நாம் கடவுளை படைத்து விட்டோம். ஸோ வி ஆர் காட் ஆஃப் காட்ஸ். இந்த கடவுளுக்கெல்லாம் கடவுள் நான் தான். பிறகு ஏது எனக்கு கடவுள்? எந்த பக்கம் நீங்கள் கடவுள் பக்கம் திரும்புவீர்கள்? நீங்கள் தான் கடவுளாகிவிட்டீர்கள். இப்பொழுது நீங்கள் தான் தெய்வங்களாகிவிட்டீர்கள். நான் தெய்வங்களை படைத்தேன். இப்பொழுது படைத்தவன் யார்? நான் தான். இந்த தெய்வங்களுக்கெல்லாம் தெய்வம் நான் தான். அழிவு நம் மீது சாத்தப்பட்டுவிட்டது. மனிதர்களுடைய கூக்குரல்களை பின்பற்றினோம். ஒவ்வொரு விஷயத்தையும் நீங்கள் தெளிந்து சக்தி பெற வேண்டி ஆற்றலை அமைத்திருக்கின்றேன் உங்களுடைய இருதயத்தில் கேள்வி என்ற அந்த ஒன்றை கொண்டு, இது சரிதானா இல்லையா என்ற எண்ணத்தை கொண்டு நீங்கள் சீர்தூக்கி பார்க்க வேண்டும். நான் உங்களுக்கு அளிக்கக்கூடிய அந்த பதில் கேள்விக்குரிய ஞானங்களாக இருக்கும். அது உயிரோட்டத்துடன் உங்களை மீண்டும் உங்களுடைய படை நிலைக்கு, படைத்த நிலைக்கு, நீங்கள் எந்த நிலையில் படைக்கப்பட்டீர்களோ அந்த உயிரோட்ட நிலைக்கு நான் உங்களை உயர்த்துவேன். இனி நீங்கள் உங்களுடைய ஜடங்களின் பக்கம் திரும்ப மாட்டீர்கள், மனித அறிவின் பக்கம் திரும்ப மாட்டீர்கள். இப்பொழுது என்ன பிறகு உங்களிடம் இருக்கிறது? இறை வழி மருத்துவம் என்ன என்பது புரிகிறதா? இறை வழியில் உங்களுடைய வாழ்க்கை சீராகும், ஒவ்வொரு கஷ்டமும் நீங்கும். சுகம் என்பது மருத்துவம் என்று நீங்கள் வைத்திருக்கின்றீர்கள் கெட்ட வார்த்தை. இறை வழியில் சுகமான வாழ்க்கை, அந்த சுகம் மருத்துவம். வாழ்க்கை விட்டுவிட்டீர்கள், மருத்துவத்தின் பக்கம் சென்றீர்கள். மருந்துகள் காரணமாக மருத்துவம். இரண்டு அருளின் காரணமாக உங்களுடைய வாழ்க்கை புதிய படைப்பாக படைக்கப்பட்டிருக்கின்றது. எண்ணம் அங்கு நிறைவேற வேண்டியிருக்கின்றது. இப்பொழுது இங்கே 300 பேர் உட்கார்ந்து இருக்கின்றீர்கள். உங்களுக்காக நான் சொல்லிக் கொண்டிருக்கிற வார்த்தைகள் உங்களுக்கு புதிதானதல்ல. நீங்கள் மறந்துவிட்டு உண்மையின் பக்கம் நான் திருப்புகின்றேன். சத்தியம்தான் என்று கூறக்கூடிய அளவுக்கு உங்களுடைய ஒவ்வொருத்தர் நெஞ்சத்திலும் அடைந்திருக்கின்றது. ஆம், சத்தியம்தான் இது என்று. அப்படியானால் எப்படி நீங்கள் மறந்தீர்கள்? உங்களை மறக்கிறது யார்? சைத்தான்கள். 59:16 அத்தியாயம் 59:16 சைத்தானுடைய உதாரணத்தை போன்றிருக்கிறது நம்முடைய வாழ்க்கை. நான் அவர்கள் உருவாக்கி கொண்ட கெட்ட சக்தியாக, நல்ல சக்தியை கெட்ட சக்தியாக ஆக்கி கொண்டு, பெருமை பொறாமை என்ற இந்த இரண்டு ஒன்றுதான், இந்த இரண்டையும் கொண்டுதான் நாம் நம்முடைய நல்ல சக்திகளை கெட்ட சக்திகளை ஆக்கிக் கொண்டோம். இறைவனுக்கு பணியவும் இல்லை, இறைவனுக்கு பயப்படவும் இல்லை. மாறாக தன்னை பற்றி மற்றவர்கள் பயப்பட வேண்டும், தான் பெருமைப்படுத்தப்பட வேண்டும் என்று விரும்பினீர்கள். இதன் காரணமாக இறைவனுக்கு பதிலாக நீங்கள் உங்களை பெருமைப்படுத்த வேண்டும் என்று எண்ணியதன் காரணமாக, மற்றவர்களை சிறுமைப்படுத்தி வாழ வேண்டும் என்றது காரணமாக உங்களுடைய எண்ணம் உங்களை சூழ்ந்து கொண்டது. ஏனென்றால் மற்றவர்களை சிறுமைப்படுத்த வேண்டும், தான் பெருமைப்படுத்தப்பட வேண்டும் என்று விரும்பும் பொழுது அவர்களை பாதுகாத்துக் கொண்டிருப்பான் இறைவன். அவர்கள் மீது உங்களுக்கு அதிகாரம் இல்லை. உங்களுடைய சூழல் உங்களையே சூழ்ந்து கொண்டோம். நான் வேகமாக செல்கின்றேன், காற்று இருக்கிறது. வேகமாக சென்று கொண்டிருக்கின்றேன், காற்று விலகுகின்றோம் எனக்காக. ஆனால் வேகமாக சென்று கொண்டிருக்கும் பொழுது ஒரு கடுமையான ஒரு பாறை முன்பு இருந்தால் என்ன கதியாகும் எனக்கு? நீங்கள் உங்களை போன்று கெட்டவர்கள் யாரோ அவர்களை நீங்கள் சீரழிக்க வேண்டும் என்றும், அவர்களை நீங்கள் உங்களுக்கு பணி செய்ய வேண்டும் என்றும், அவர்களை சிறுமைப்படுத்த வேண்டும் என்றும் நீங்கள் வேகமாக சென்று கொண்டிருக்கின்றீர்கள். யாரோ ஒருவர் அங்கு இருக்கின்றார் பாறையை போன்று, இறைவனுடைய அனுமதியை கொண்டு அவர்கள் பாதுகாக்கப்பட்டவர்களாக, கட்டு மரணை போன்று பாதுகாக்கப்பட்டவர்களாக. அங்கு நீங்கள் நுழையும் பொழுது அதில் எதிர்வேற்றல் நீங்கள் அடைந்து போகின்றீர்கள். அந்த நேரத்தில் தெரியாது, சக்தியோடு சக்தி மோதுகின்றது, கெட்ட சக்தியும் நல்ல சக்தியும். எவ்வளவு தூரம் நான் என்னுடைய ஏமாற்றையும் நயவஞ்சகத்தை கொண்டும் இந்த உலகத்தில் சம்பாதித்துக் கொண்டிருக்கின்றனோ அவ்வளவையும் இறைவன் அனுமதிக்கின்றான். ஒரு காற்றைப் போல விலகி கொண்டிருக்கின்றது. நீங்கள் வேகமாக முன்னேறி கொண்டிருக்கின்றீர்கள். யாரொருவர் என்ன கொண்டிருக்கின்றாரோ அவரிடம் நீங்கள் நெருங்கும் பொழுது, உங்களுடைய இதே சூழ்ச்சிகளை கொண்டு நெருங்கும் பொழுது அது ஒரு கடும் மரணை போன்றது. அங்கு உங்களுடைய கதை முடியும். அவர்களோடு நீங்கள் எதிர்க்க முடியாது. உங்களை அறியாத சூழலில் அவ்வளவு சக்தியை உங்களை பார்த்து திரும்பும். அன்று நீங்கள் சீரழிக்கப்படுகிறீர்களே, என்ன காரணம் ஏது காரணம் என்று தெரியாது. சக்தி சூழல்கள் சுழன்று கொண்டன. அங்கு உங்களுடைய வினைகளுக்காக நீங்கள் உங்களுடைய பழியை தீர்த்துக் கொள்வீர்கள். இறைவனுடைய அனுமதியை கொண்டு உங்கள் மீது பழி சுமத்தப்படும். அந்த படிக்கு நீங்கள் ஆளாவீர்கள். அதனை நீங்கள் ஏற்று பிறகு இறைவனுக்கு பணிந்து பாவ மன்னிப்பு கேட்டு பொறுமையோடு அந்த பாவத்திற்குரிய வினைகளை அனுபவித்து திருந்த வேண்டும். பொறுமை இல்லாதவர்களுக்கும் அங்கும் நரகத்தின் வேதனைதான். ஒருபோதும் இறைவனுடைய வாக்குகளை சாதாரண வகையில் விட வேண்டாம். இப்பொழுதும் இருக்கின்றது உங்களுடைய இறைவனுடைய வாக்கு உங்களை உள்ளத்தில் இருக்கின்றது. ஒவ்வொரு நல்ல எண்ணமும் என்னிடம் உருவாகும் பொழுது, இப்பொழுதும் சரி, ஒரு கை வலிக்கிறது, இன்னொரு கை வலி இல்லை, இந்த கையும் வலி வரும் என்று டாக்டர்கள் கூறுவார்கள். ஆனால் இறைவன் கூறுகின்றான், இருக்கக்கூடிய சுகத்தை அதிகரித்து கேளுங்கள் என்று. அது ஒரு காலம் நாம் உணர்ந்ததில்லை. இருக்கக்கூடிய வலி போக வேண்டும், இருக்கக்கூடிய சுகம் அதிகரிக்க வேண்டும் என்று ஏன் விரும்பவில்லை? இதுவும் ஒரு காலத்திற்கு வரும் என்று நீங்கள் அறிந்திருக்கின்றீர்கள். வயதாகும் பொழுது நோய்கள் வரும் என்று அறிகின்றீர்கள். வயதாகும் பொழுது நோய்கள் வரக்கூடாது என்று ஏன் அறியவில்லை? அந்த உணர்வு இருக்கிறதா இல்லையா? வயதாகும் போது நோய்கள் வர வேண்டுமா, நோய்கள் வர வேண்டாமா? உணர்வு. இன்று நான் 60 வயதில் எனக்கு வரும் என்று மனிதனுடைய சாக்கடை அறிவு கூறியது. மனிதர்கள் எனும் சாக்கடைகள் கூறினார்கள். இந்த அறிவை கொண்டு நீங்கள் உங்களுடைய கஷ்டங்களில் வாழ வேண்டியிருக்கும் என்று. அதற்காக இப்பொழுதே நீங்கள் மெடிக்கல் இன்சூரன்ஸ் பண்ணிச்சிருக்கீங்க. அன்றைக்கி காசு கிடைக்காது, இன்றைக்கி இந்த காசை வச்சுக்கிட்டு அன்றைக்கு மெடிக்கல் இன்சூரன்ஸை கொடுத்து நாம் வாழ்ந்து கொள்ளலாம், உயிர் பாதுகாக்கப்படலாம். இப்பொழுது இறைவன் அறிவிக்கின்றான், உயிரை படைத்தவன் யார் என்று? டாக்டர்களா? அப்படியானால் அவர்கள் இல்லை என்றால் அந்த உயிரை பற்றி அவர்களுக்கு தெரியாத நிலையில் உயிரை பற்றி காப்பாற்ற முடியும் என்று எண்ணினீர்கள். நல்லறிவு கெட்டுவிட்டது. 20 வயதில் நீங்கள் இதை மேற்கொள்ளும் பொழுது 60 வயது வரையில் துன்பங்கள் அனுபவிக்க வேண்டும். எந்த நாளில் நீங்கள் உங்களுக்கு வரும் என்றீர்களோ அதுவும் வரும். அதற்கு முன்பாக உங்களுக்கு படிப்படியாக உங்களுடைய சூழ்நிலைகள் மாறி வரும். கெட்ட சூழ்நிலைகள் சூழ்ந்து கொண்டு உங்களுடைய வாழ்க்கையை வெறுத்து எனக்கு மட்டும் ஏன் இந்த நிலை என்று கேட்கக்கூடிய அளவுக்கும் இறைவனை நீங்கள் அந்த நேரத்தில் உங்களுடைய வாய்களால் சபிப்பீர்கள். அந்த நாளில் நரக வேதனை உங்களுக்கு நிச்சயமாகும். சத்தியத்தின் மீது திரும்ப வேண்டும். பயம் கொள்ளுங்கள். மனிதனுடைய அறிவு, ஷைத்தானுடைய அறிவு உங்களை உள்ளத்தில் இருக்கின்றது. நிராகரிக்கக்கூடிய அறிவு, சத்தியத்தை நிராகரிக்கக்கூடிய அறிவு. உங்களுடைய அறிவை கொண்டு பயந்து கொண்டு நீங்கள் வாழ்கின்றீர்கள். அந்த பயம் என்ற உணர்ச்சி இறைவனுடைய உணர்வு, படைக்கப்படக்கூடிய புதிய உணர்வு, அழகான வாழ்க்கை வேண்டும் என்ற அந்த உணர்வை நீக்கிவிட்டது. நீங்கள் உங்களையே மறந்து விட்டீர்கள். நீங்கள் யார் என்பதை உணர்வின் மீது சத்தியமாக, படைப்பாளன் மீது சத்தியமாக இப்பொழுது உங்களுடைய உள்ளத்தில் இருக்கின்றது. சுகமாக வாழ வேண்டும். நாளைக்கு எனக்கு பலவீனத்தின் காரணமாக வயதாகும் பொழுது நோய்கள் வரும் என்ற அந்த எண்ணத்தை நீக்குங்கள். ஏனென்றால் இறைவன் அப்படி கூறவில்லை. சுகமாக வாழுங்கள் என்று கூறுகின்றான். வயதாகும் பொழுதும் யாருடைய தெய்வம் தேவையில்லை, யாருடைய தெய்வம் கூடாது. அன்று நான் ஒருவன் தான் உங்களுக்கு இருக்கின்றேன் என்றும் தெரியும். இப்பொழுதும் கைகால்கள் விழுந்து விடாமல் நான் என்னுடைய காரியங்களை பார்த்து கொண்டு கண்ணை மூடினால் போதும் என்று அந்த நல்லறிவை கொண்டு வாழ்பவர்களும் இருக்கின்றீர்கள். அப்பொழுதும் கூட இறை உணர்வை ஏற்றுக்கொண்டீர்கள். இறைவன் யார் என்பதை உணர்ந்து ஏற்று அவனுக்கு நான் சரணடைந்து சமாதானம் அடைந்த நிலையில் சாந்தத்தோடு வாழ்க்கையை வாழ்ந்து பிறருக்கும் அறிவிக்கக்கூடிய அந்த பாதையை மேற்கொள்ளவில்லை. இருந்தபோதிலும் ஒரு சத்தியத்தை ஏற்றுக்கொண்டீர்கள். அதற்காக நீங்கள் வாழ்விக்கப்படுவீர்கள். வாழ்ந்து கொண்டு இருக்கின்றார்கள் யாரெல்லாம் ஆரம்ப காலத்திலிருந்தே பயப்படுகின்றார்களோ, நோய் நொடி இல்லாமல் வாழ வேண்டும், கைகால்கள் விழுந்துவிடாமல் வாழ வேண்டும் என்று யார் விரும்புகின்றார்களோ அவர்கள் அந்த வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள் 90 வயதிலும். காரணம் அவர்கள் ஏற்றுக்கொண்ட அந்த ஒன்றுதான். அவர்கள் கல்லை நம்பினார்களா, மண்ணை நம்பினார்களா, கட்டிடங்களுக்கு சென்றார்களா, மசூதிகளுக்கு சென்றார்களா, சத்திகளுக்கு சென்றார்களா, கோயில்களுக்கு சென்றார்களா, முக்கியம் அல்ல. இந்த கோயிலில் எது அறிவிக்கப்பட்டதை ஏற்றுக்கொண்டார்கள் அது முக்கியம். பின்னர் எங்கு தொலைந்தாலும் சரி, கட்டிடங்களுக்குள் நீங்களாக ஏற்படுத்திக் கொண்ட இடையிடங்களுக்குள் எங்கு சென்றாலும் சரி, அதைவிட இங்கு கூறப்பட்டதை ஏற்றுக்கொண்டதை இறைவன் ஏற்றுக்கொண்டால் மற்றவற்றை மன்னிக்கின்றான். மாபெரும் மன்னிப்பாளன், அருளுடையவன். அந்த அருளின் மீது உங்களுடைய வாழ்க்கை அமைய வேண்டும். சுகமான பாதையின் மீது உங்களுடைய வாழ்க்கை இன்று மலர வேண்டும். புதிய படைப்பாக நீங்கள் மாற இருக்கின்றீர்கள். அந்த மாறுதலை நீங்கள் இன்று ஏற்றுக்கொள்ள வேண்டும். நிராகரிக்கக்கூடிய அந்த சைத்தானுடைய அறிவு கூடாது. சைத்தானுடைய உதாரணத்தை போன்றிருக்கின்றது. மனிதனை நோக்கி நிராகரித்துவிடு என்று கூறுகின்றான். நாங்கள் தான் பாதுகாப்பவர்கள், அந்த உணர்வு பாதுகாக்கும் என்று எண்ணாதீர்கள். சும்மா பாதுகாக்கப்பட வேண்டும், சுகமாக வேண்டும் என்று கூறினால் சுகமாக விடுமோ என்று பரிகாசம் செய்யக்கூடிய அந்த சைத்தானுடைய அறிவு. அந்த அறிவை கொண்டிருப்பவர்களும் சும்மா இருந்தால் சரியாக போயிடுமோ, சும்மா இல்லை, உணர்வு ஒன்று என்று இருக்கிறது, அந்த உணர்வு எனக்கு நம்பிக்கையை கொடுக்கின்றது, அதனை நான் ஏற்றுக்கொள்ளும் பொழுது அந்த நம்பிக்கையில் என்னுடைய உயிரோட்டம் சிதைக்கப்படாது, அந்த நம்பிக்கையில் என்னுடைய உயிரோட்டம் பெருகும். படைப்பாளன் ஒருவன் ஏற்றுக்கொண்டேன், ஒன்றுமில்லாத நிலையிலிருந்து அவனை உங்களை உருவாக்கினான், நீங்கள் உங்களை படைத்துக் கொள்ளவில்லை என்ற அந்த உண்மை உங்களுக்கு தெரிந்தால் போதுமே, சும்மா இருந்தால் கண்டிப்பாக நல்லபடியாகும் சொல்லிட்டு படைக்கப்பட்ட நீங்கள் ஒன்றுமே அறியாத நிலையில், நீங்கள் யார் என்றும் தெரியாத நிலையில் உங்களை படைத்தவன் அவன்தானே. நீங்கள் உங்களுடைய சினைப்பைகளில் உங்களை நீங்கள் முட்டையாக உருவாக்கி கொண்டு பின்னர் ஆணனவையும் நீங்கள் உருவாக்கி கொண்டு நீங்களாக இணைந்து நீங்கள் உங்களை வளர்த்து கொண்டீர்களா? எந்த கைகால்களை கொண்டு இது நடந்தது? உங்களுடைய கருவறையில் அந்த இருட்டறையில் வெளிச்சமும் இல்லாமல், காற்றும் இல்லாமல், தண்ணீரும் இல்லாமல், உணவும் இல்லாமல் நீங்கள் படைக்கப்பட்டீர்கள். உங்களுடைய தாயுடைய இரத்தமும் உங்களுடைய இரத்தமும் கலக்காது என்பது தெரியும். தாயுடைய இரத்தம் வேறு, உங்களுடைய இரத்தம் வேறு. கலந்துவிட்டால் நீங்களும் சரி தாயும் சரி மரணம் அடைவீர்கள் என்பதும் தெரியும். உங்களுடைய தாய்களின் உணவின் காரணமாக குழந்தை வளர்கிறது என்று இந்த சைத்தனுடைய அறிவு கூறியது. அதனையும் ஏற்றுக்கொண்டீர்கள். நீங்கள் நீ நல்லா இருந்தால் தான் குழந்தை நடக்க முடியும் சொல்லிட்டு இல்லை, குழந்தை புதிதாக வளர்ந்து கொண்டிருக்கிறது, அந்த உயரத்தின் காரணமாகத்தான் தாய் பொழிவு பெறுகின்றால் 5 மாதத்தில். அதுவரையில் ஒட்டக்குச்சி மாதிரி வத்தி போயிருந்த அந்த தாய் அந்த உயிரோட்டத்தின் காரணமாக வனப்பு பெறுகின்றால், குழந்தையின் காரணமாக தாய்க்கு வனப்பு ஏற்படுகின்ற தவிர தாயினுடைய இரத்தத்தை கொண்டு குழந்தை வளர்வதில்லை. ஆனால் சைத்தான்களுடைய அறிவு தாய் நல்லா சாப்பிடணும், அப்பதான் குழந்தைக்கு நல்லா இருக்கும். சைத்தான்கள் வேண்டுமா இறைவன் வேண்டுமா முடிவு செய்ய வேண்டும். மாபெரும் படைப்பாளன், சும்மா இருந்தால் சரியாக போயிருமான்னு கேட்குறாங்களே, நிராகரித்துவிடு என்று கூறுகின்றார்கள். நாம் நிராகரித்தோம். ஆம், நாம் தான் முயற்சிக்க வேண்டும். நோய் ஏற்பட்டது, எப்படி நீங்கள் ஏற்படுத்திக் கொண்டீர்கள் அந்த நோயை கூறுங்கள் பார்க்கலாம். ஒரு நோய் வந்ததுக்கப்புறமா சுகமாகணும் அந்த உணர்வு, அதை ஏற்றுக்கொண்டேன், அமைதியையும் பொறுமையையும் நான் பாதுகாக்கின்றேன், நம்பிக்கையை உறுதிப்படுத்திக் கொண்டு அந்த உணர்வை கூட்டம் அளித்தவனாக, இறைவனுக்கு நான் நன்றி உணர்வோடு இருப்பவனாக. வெறும் வார்த்தை அல்ல, இன்று உங்களுடைய அவ்வளவு நோய்களையும் சேதாக்கக்கூடியது இந்த வகுப்பு. டாக்டர்களை தேடி போகக்கூடாது, மனிதர்களுடைய அறிவை தேடி போகக்கூடாது. கணவன், மனைவி, உற்றார், உறவினர்கள், நட்பு, பெற்றோர்கள், பிள்ளைகள், சகோதரர்கள், குடும்பத்தினர் எவ்வளவரையும் நம்பக்கூடாது இறைவன் ஒருவனை தவிர. கண்டிப்பாக இவர்கள் அனைவரும் ஒரு அனுபளவுக்கு கூட உங்களுக்கு உதவி செய்ய முடியாது என்பது நன்றாக தெரியும். ஒரு நோய் வந்துருச்சுன்னு சொன்னால், வயசு வந்து சொன்னால் இவ்வளோ பேர் சென்று காப்பாற்றிடுவாங்களா உங்களை? வெறும் பணத்துக்காகத்தானே இவ்வளோ பேரையும் வச்சுருக்கீங்க, வேறு எதுக்காக வச்சுருக்கீங்க? அந்த பணத்தை கொண்டு சாப்பிட முடியுமா, சுவாசிக்க முடியுமா? அந்த பணத்தை கொண்டு என்ன செய்ய முடியும்? கடித திங்கிற பேப்பர் தானே அது. சத்தியத்தில், உணர்வில், உயிரோட்டத்தில், படைப்பில் வாடுங்கள். அந்த ரகசியத்தின் மீது வாடுங்கள். இனி ஒருவராவது ஷைத்தானை நண்பனாக ஆக்கிக்கொண்டு இறைவனுடைய ஒரு உணர்வை நிராகரிக்காதீர்கள். உங்களுக்கு ஏற்பட்டிருக்கிற நோய்கள் அனைத்தும் நீங்கள் உருவாக்கி கொண்டீர்களா, அல்லது எப்படி இருந்தது என்று தெரியாதா? யாராவது நோய் உருவாக்கிடுவாங்களா? அந்த நோய் உருவாகி வரும்போது அதெல்லாம் நிர்மூலமாக்கலாம். அதன் தடுப்பேன்னு சொல்லிட்டு தடுப்பூசிகளை கொண்டு உங்களுடைய மருத்துவத்தை கொண்டு இன்னும் மோசமாக்கிக் கொள்கின்றீர்கள். தவிர நீங்கள் நோயை உருவாக்க விரும்பி அதனை நீங்கள் வேண்டி அழைத்து விரும்பி நீங்கள் உருவாக்கி கொண்டவர்களா? உங்களுடைய நோய்களை இல்லை, சும்மா இருந்தீங்க, வந்துட்டே இல்லையா? நான் இன்னும் தடுக்கவும் முயற்சித்தேன் நோய் வரக்கூடாது என்று, இருந்தாலும் தடுக்க முடியவில்லை. அதையும் மீறி வந்ததா இல்லையா? அப்ப சும்மா இருக்கும்போது நோய் வரும்போது சும்மா இருந்தால் நோய் போகாதா? எப்படி நாம் சீரழிக்கப்படுகின்றோம்? மனிதர்களுடைய அலங்காரமான பேச்சுக்களால். மனிதர்களிடம் பேசுவதை குறைத்துக் கொள்ளுங்கள். இறைவனுடைய உணர்வில் நீங்கள் வாழ பழகிக் கொள்ளுங்கள். குறைத்து பேசுங்கள், அதிகமாக உணருங்கள். உணர்வில் உங்களுடைய வாழ்க்கை முழுமையாக வேண்டும் என்பதை அறிந்து கொள்ளுங்கள். அந்த உணர்வின் மீது நீங்கள் நினைத்திருக்க வேண்டும். அந்த உணர்வின் மீது சத்தியமாக இறைவனுடைய வாக்குகள் அனைத்தும் உண்மையானது. அந்த சத்தியத்தின் மீது நீங்கள் நினைத்திருக்கும் போது உங்களுடைய இறைவன் உங்களுக்கு துணை நிற்க போதுமான நண்பனாக, அவன் உங்களுடைய நெருங்கிய தோழனாக அமைந்துவிடுகின்றான். எப்பொழுதும் இருவரில் ஒருவனாக நீங்கள் இருங்கள். இறைவனோடு கலந்திருங்கள், அது ஒருவனாக இருங்கள். சைத்தானோடு கலந்திருக்க வேண்டாம். அது இதுவரையில் நாம் வாழ்ந்த வாழ்க்கை. மனிதனை நோக்கி உன்னுடைய உள்ளத்தில் இருக்கக்கூடிய ஒரு சத்திய உணர்வை நிராகரித்து என்று கூறுகின்றான், வேண்டாம் என்று. அது சத்தியமில்லை, வேலைக்காகாது, நீ ஏதாவது முயற்சிக்க வேண்டும் என்று கூறுகின்றான். நிராகரித்து விடு, டாக்டர்களிடம் வா, அவர்கள் குணமாக்குவார்கள் என்று கூறுகின்றான். நான் நிராகரித்து விட்டேன், இப்பொழுது டாக்டரிடம் செல்கின்றேன். டாக்டரிடம் கூறினார்கள், ஆரம்பத்திலேயே வந்துவிடுங்கள் குணமாக்குவேன் என்று. அவர்கள் கைகளில் தான் மோசமாகின்றது. ஒவ்வொரு நாளும் இவர்கள் குணமாக்க முடியாது என்பதை தெரிவதற்கு ஒரு நாள் போதாதா? ஒரு மருந்து போதாதா? அந்த ஒரு வேளை மருந்து சுகமாக்கவில்லை என்பதை அறிவதற்கு வாழ்க்கை முழுமையிலும் அவர்களும் சீரழிந்து செத்த பிறகும் கூட நமக்கு அறிவில்லை அவர்களும் போகக்கூடாது என்று. எந்த அளவுக்கு நாம் இறைவனால் நிராகரிக்கப்பட்டு, இறைவனால் நாம் நிராகரிக்கப்பட்டு இறைவன் நம்மை விளக்கிவிட்ட நிலையில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம் என்பதை நீங்கள் அறியுங்கள். உங்களுடைய எண்ணம் உங்களுடைய வாழ்க்கையாக அமையக்கூடாது. அந்த எண்ணத்துக்கு முன்னால் இருக்கக்கூடிய அந்த உணர்வை கொண்டு நீங்கள் வாழ வேண்டும். எண்ணத்தின் பக்கம் வரும்பொழுது நாம் இருதலை கொடிகள் எறும்புகளாக மாறியிருக்கின்றோம். எண்ணங்களின் பக்கம் சிதைவண்டிகளாக இருக்கின்றோம். எண்ணம் என்பது உங்களுடைய அறிவு சார்ந்து விட்டது. அதில் எண்ணம் என்பது உணர்வின் மீது உங்களுடைய அறிவு சார்ந்து விட்டது, எண்ணமாக மாறுகின்றது. அது எண்ணங்களாக சிதைவதற்கு முன்பாக கவலைகளும் துக்கங்களும் பயமுமாக மாறுவதற்கு முன்பாக திருந்துங்கள், உணர்வடையுங்கள், விழிப்படையுங்கள். நான் மாறிக்கொண்டிருக்கின்றேன். உணர்வில் வாழ்ந்து வாருங்கள். அதை எங்கள் படைப்பவர்கள் இல்லை, பார்ப்பவர்கள் இல்லை. சாதாரணமாக கெட்ட சக்தி உருவாகி எனக்கு ஒரு அரிப்பு ஏற்படுகின்றது. அரிப்பை பார்க்க முடியாது, அந்த சக்தியையும் பார்க்க முடியாது. ஆனால் எனக்கு அங்கு கஷ்டம் இருக்கின்றது. இதை டாக்டர்களிடம் சென்று தோல் மற்றும் சென்று காட்டுவீர்களா? சொரிந்து பண்ணுங்கள் என்று கூறுவார், அவ்வளோதான். வேறு எதுவும் செய்ய முடியாது. இந்த சொரியர்களிடம் சென்று இவர்கள் மருத்துவர்கள், இவர்களை காப்பாற்றுவார்கள் என்று எண்ணிக்கொண்டிருக்கிறோமே, சிலங்குகளிடம் சொரியர்களிடம் சென்று உங்களை காப்பாற்றுவேன் என்று எண்ணிக்கொண்டிருக்கிற இந்த எண்ணத்தினுடைய சாக்கடைத்தனத்தை என்னவென்று கூறுவது? நாம் திருந்த வேண்டும். சத்தியத்தின் பக்கம் திரும்புங்கள். சைத்தான் குறிகளை நிராகரித்து விடு. பிறகு தன்னிடம் வரும்பொழுது என்னால் முடியாது, கையெழுத்து போட்டுவிட்டு வா என்று கூறுவார்கள். உன்னுடைய வீருக்கு நான் உத்தரவாதம் இல்லை என்று கூறுவார்கள். வெளியில் இருக்கும்போது நான் காப்பாற்றுகின்றேன், சும்மா இருந்தால் சரியாக போகாது, நான் காப்பாற்றிருப்பவன். இறைவன் கூறுகின்றான், நீ சுகமாக என்று என்னை மட்டும் நம்பு, அது கூடாது, வந்துவிடு, நீங்களெல்லாம் படித்தவர்களாயிற்று என்று. தங்களுடைய சத்தியங்களை சத்தியத்திற்கு விரோதமான கேடயமாக ஆக்கிக்கொண்டு உங்களை புகழாரத்தின் உச்சியில் ஏற்றிவிட்டு, நீங்களெல்லாம் படித்தவர்கள், நான் அறிகின்றேன், படித்ததன் காரணமாக நான் ஒரு சாக்கடை என்பதை அறிகின்றேன், நீங்கள் எப்படி அறிகின்றீர்கள்? படித்தவன் என்று சொல்லிக்கொள்ளக்கூடிய வெக்கப்படுகின்றேன், நிச்சயமாக இறைவனுக்கு பொருந்தாது ஒன்று, ஒரு சாக்கடையில் நான் இருக்கின்றேன், ஏதோ ஒன்று உச்சாணி கம்பின் மீது இருப்பதாக நான் எண்ணிக்கொண்டிருக்கின்றேன். அவிதமாக எந்த நேரத்திலும் கீழே நாம் விடுவோம். அந்த உச்சாணி கம்பினுடைய கூர்மையில் நாம் குத்தப்பட்டு சாவோம் என்பது மட்டும் உறுதி. எண்ணத்தின் மீது சத்தியமாக உணர்வின் பக்கம் திரும்புங்கள். உணர்வின் மீது நீங்கள் விழிப்படையுங்கள். இறைவன் ஒருவன் எனக்கு போதுமானவன், படைப்பாளன் ஒருவன் எனக்கு போதுமானவன், என்னை படைத்தவன் அவன் தான், ஒன்றுமில்லாத நிலையிலிருந்து அதற்கு நான் நன்றி கூர்ந்து அந்த படைப்பின் சக்தியை படைப்பாளனை ஏற்றுக்கொண்டேன். மாபெரும் படைப்பாளன் வானங்களையும் பூமியையும் படைத்து அதில் என்னை வாழ வைத்தான். இயற்கை அவ்வளவும் என்னை சூழலை கொண்டு அந்த மகத்தான படைப்பான அல்லாஹ்வை இன்று நான் ஏற்றுக்கொண்டேன். அது உணர்வு, அது உருவம் அல்ல. அந்த உணர்வு உங்களுடைய உள்ளத்தில் கட்டிடங்களுக்குள் அமைந்திருக்கிறது என்று எண்ணிக்கொள்ளாதீர்கள். ஒரு காலம் மனிதர்களால் எடுக்கப்பட்டு விட்டோம். நம்பிக்கை என்பது உள்ளம் சம்பந்தப்பட்டது. அந்த நம்பிக்கை எதன் மீது என்றால் உணர்வின் மீது. அந்த உணர்வை படைத்தவன் அது எங்கிருக்கிறது? என்னுடைய உள்ளத்தில், என்னுடைய நெஞ்சம் என்னுடைய இறையல்லமாக இருக்கின்றதை தவிர இதற்கு அப்பால் ஒரு இறையல்லம் இருக்கிறது என்று கல் கட்டிடங்களை நோக்கி சொல்கிறானால் நிச்சயமாக நாம் நம் இறைவனை இழந்துவிட்டோம். மூன்று கூட்டங்களில் எந்த ஒரு கூட்டத்தையும் பின்பற்றாதீர்கள். சொந்தத்தை பின்பற்றுங்கள். உங்களுடைய இறைவன் உங்களோடு இருக்கின்ற அந்த சொந்தத்தை பின்பற்றுங்கள். அதற்கு அப்பால் ஒரு வழி இருக்கிறது என்று எண்ணும் பொழுது நாம் தொலைந்து விட்டோம், அழிந்து விட்டோம். இனி வாழ்வதில் பயனில்லை, நான் வாழ்வேன் என்று கூறும்பொழுது வேதனைகளோடும் முணக்கங்களோடும் அலற்றல்களோடும் இறைவனை நிந்தித்தவாறு இறைவனுடைய சாபத்தை நீங்களும் உங்களுடைய சந்ததிகளும் பெற்றுக்கொண்டு உலகமடையும் வாழ்வதில் வாழக்கூடிய அந்த மாபெரும் ஆற்றல் மிக்க இறைவனுடைய பழிக்கு நாம் ஆளாகிட வேண்டாம். அஞ்சிக் கொள்வோமாக. என்ன கேடு நமக்கு இருக்கிறது என்ற ஒன்றை தவிர இன்று வழியில்லை. இப்பொழுது சத்தியத்தின் பக்கம் திரும்புங்கள். மனிதனை நோக்கி உன்னுடைய உணர்வை நிராகரித்துவிடு என்று கூறுகின்றான். அவ்வாறு மனிதன் நிராகரித்ததும் நான் உன்னை வெற்றி விலகிக் கொள்கின்றேன், கையெழுத்து போட்டுவிட்டு வா, உன்னை வீருக்கு நான் உத்தரவாதம் இல்லை. முதலில் நீ இறைவனை மட்டும் நம்பி வாழ்ந்தால் நீ இறந்து போவாய். தற்கொலை செய்து கொள்ளக்கூடிய முயற்சி, இந்த அளவில் நாங்கள் வளர்ந்திருக்கின்றோம், எங்களை நம்பு. அவனும் நிராகரித்து விடுகின்றான். பிறகு டாக்டரிடம் சென்ற பிறகு நான் உயிருக்கு உத்தரவாதம் இல்லை, கையெழுத்து போட்டுவிட்டு வா, கையெழுத்து போட்டுவிட்டு அவர்கள் சொல்கின்றார்கள். மிக கெட்ட உதாரணம், ஷைத்தானுடைய உதாரணத்தை போன்றிருக்கின்றது. 59:16 ஷைத்தானுடைய உதாரணத்தை போன்றிருக்கிறது நம்முடைய வாழ்க்கை. அந்த கூட்டங்கள் மனிதனை நோக்கி நிராகரித்துவிடு, உணர்வை நிராகரித்துவிடு, சும்மா இருந்தால் உனக்கு சுகமாகாது, என்னிடம் வா, நான் காப்பாற்றுகின்றேன். அவ்விதமாக இறைவனை நிராகரித்துவிட்டு உணர்வை நிராகரித்துவிட்டு நம்பிக்கை இழந்த பிறகு நான் இறைவனை விட்டுவிட்டு டாக்டர்களிடம் செல்கின்றேன். பிறகு அவர்கள் கூறுகின்றார்கள், உன்னுடைய உயிருக்கு நாம் உத்தரவாதம் இல்லை. இங்கு அந்த வார்த்தை இருக்கின்றது, நான் உன்னை விட்டு ஒதுங்கிக் கொண்டேன். ஐ எம் நாட் ரெஸ்பான்சிபிள் ஃபார் யூ, யூ டேக் யுவர் ஓன் ரெஸ்பான்சிபிலிட்டி, ஜஸ்ட் சிக்னேச்சர் இட் கம் டு மீ, இஃப் யூ டை ஐ எம் நாட் ரெஸ்பான்சிபிள். எப்படி நீங்கள் எடுத்துக்கொள்கின்றீர்கள்? நீ இறந்து போவாய் என்பது உறுதி. நான் ஏதோ பண்ணுறேன், நீங்கள் தானே கூப்பிட்டீங்க சுகமாக்குன்னு சொல்லிட்டு. ஆமாம், நான் தான் கூப்பிட்டேன், நான் என்ன கடவுளான்னு கேட்பேன். என்னிடம் உயிரை கேட்கின்றீர்கள், நான் கடவுளா என்று கேட்பார்கள். அந்த நேரத்தில் அவர் கேட்ட பிறகுதான் நீங்கள் உணர்வுகிறீர்களா? அதற்கு முன்பாக இல்லையா? பிறகு அவர்கள் கைகளால் இறந்த பிறகு டாக்டர் முடிந்தவரையில் பார்த்தார். கடவுளுடைய விதி அது என்ன செய்ய முடியும் என்று இப்பொழுது கடவுளை நிந்திப்பீர்கள். நரகம் நிச்சயம் நமக்கு. கெட்ட முன்னுதாரணமாக முன்னுதாரணங்களாக வாழ்ந்ததன் காரணமாக இந்த உலகிடம் கேடு, கண் முன்பாக நம்முடைய சந்ததிகள் சீரடியும், இறைவனுடைய அனுமதி இல்லாமல், இறைவனுடைய அனுகிரகம் இல்லாமல். மிகப்பெரும் நரக வாழ்க்கையினுடையதற்கு முன்பாக இன்று நாம் விழிப்படைய வேண்டும். நமக்கு எந்த கேடும் இல்லை. உங்கள் இறைவன் கூறுகின்றான், நீங்கள் சுகமாக வாழுங்கள். ஏற்றுக்கொண்டேன் இறைவனே என்று நீங்கள் உங்களுடைய இறைவன் பக்கம் இப்பொழுது திரும்புங்கள். உணர்வாக வாயை திறக்காதீர்கள். வாயை திறந்தால் எண்ணமாக மாறிவிடும். உங்களுடைய உணர்வின் பக்கம் திரும்புங்கள். உணர்வின் மூலமாக உங்களுடைய உயிரோட்டம் புதுப்பிக்கப்பட இருக்கின்றது. கெட்ட சக்திகள் நீக்கப்பட இருக்கின்றன. உங்களுடைய படைக்கும் சக்தி படைப்பதனால் அந்த மாபெரும் இறையாற்றலை கொண்டு, அல்லாஹ்வின் அனுமதியை கொண்டு இன்று உங்களுடைய வாழ்க்கை உங்களுடைய இருதயத்தின் பக்கம் திரும்புகின்றது. இருதயத்தில் நோய் இருக்கின்றது, வேற எங்கும் நோய் இல்லை. உங்களுடைய நிராகரிப்பின் காரணமாக அந்த நோயை இறைவன் அதிகமாக்கிடுவதற்கு முன்பாக பணிந்து விடுங்கள். அதிகமாக்கும் பொழுது அவனை நம்புவதற்கோ அவன் பக்கம் திரும்புவதற்கோ வழி இல்லாமல் ஆகிவிடும். இறுதியில் யார் நான் காப்பாற்றுகின்றேன் வாரர்கள் என்று கூறுகின்றார்களோ அவர்களும் கைவிடுவார்கள். இப்பொழுது நீங்கள் இறைவனை வேண்டிக்கொள்ளுங்கள் என்று எப்பொழுது இறைவன் உங்களை விட்டு நீங்கிவிட்டான், எப்பொழுது நீங்கள் இறைவன் பக்கம் திரும்ப சாத்தியம் இல்லை. உணர்வையும் இழந்துவிட்டீர்கள், இறைவனுடைய நன்மதிப்பையும் இழந்துவிட்டீர்கள், அவனிடம் இருக்கக்கூடிய அந்த நம்பிக்கையும் இழந்துவிட்டீர்கள். நம்பிக்கை கொள்வதற்கு எந்த விதமான பிரிமாணம் இல்லாத நிலையில் எப்படி நம்பிக்கை கொள்வீர்கள்? இறைவன் நம்மை கைவிட்டு விட்டான் என்பதற்கான உதாரணம் ஆதாரம் அங்கு நான் பிடைப்பேன் என்ற நம்பிக்கை இல்லை. இறைவனுடைய வாக்கு இருந்தால் ஒரு ஆதாரம் இருக்கிறது பிடிமானத்திற்கு. நீங்கள் பிடைக்க வேண்டும், நீங்கள் சுகமாகுங்கள் என்ற அந்த எண்ணம் நீக்கப்பட்டுவிட்ட பிறகு நான் நம்பிக்கை கொள்கின்றேன். பிடிமானம் இல்லை. வெறும் காற்றில் தத்தளித்துக் கொண்டிருக்கின்றோம், கடும் இருளில் தத்தளித்துக் கொண்டிருக்கின்றோம். எப்படிப்பட்ட இருள் என்றால் ஆழ் கடலில் பல இருள்கள். நான் எதனையும் பிடிமானம் கொள்வதற்கு வழி இல்லை என்று அந்த உதாரணம். ஏனென்றால் இங்கு இறைவனுடைய வாக்கு இல்லை, சுகமாக இதுவரையில் இருந்த வாக்கு இனி இல்லை. எனவே பிடிமானம் கொள்வதற்கும் நம்பிக்கை கொள்வதற்கும் எந்த விதமான வழியும் இல்லை. காரிரலில் சிக்கிக் கொண்டிருக்கின்றேன், எதனையும் பார்ப்பதற்கு வழி இல்லை. என் முடிவை தவிர ஆழ்கடலில் பல இருள்கள். ஒரு அலைக்கு மேல் மற்றொரு அலை, அதற்கு மேல் கருமேகங்கள், ஒன்றுக்கு மேல் ஒன்று, இருகள் சூழ்ந்த நிலை. தன் கைகளை அசைத்தால் கைகளை கூட பார்க்க முடியாது. இவன் எங்கேருந்து பிடிமானம் கொள்ள முடியும் கைகளை கொண்டு? அச்சத்தால் உறைந்து போகக்கூடிய அந்த நிலை ஏற்படுவது முன்பாக இன்று நீங்கள் திரும்புங்கள், திருந்துங்கள். உங்களுடைய இறைவன் உங்களுக்காக காத்திருக்கின்றான். இப்பவும் சரி, என்னுடைய இதயத்தில் சுகமாக வேண்டும், சுகமான வாழ்க்கை வேண்டும், இது இந்த வகையில் அல்ல, ஒட்டுமொத்தமான வாழ்க்கைக்கான அனைத்து வழியில் இருக்கக்கூடிய சுகம் எனக்கு தேவை என்று இறைவன் உங்களுக்காக அறிவிக்கின்றான். இன்னமும் அறிவிப்பு இருக்கும் பொழுது என் இறைவன் நிலை கைவிடவில்லை, பிடிமானம் இருக்கின்றது, திரும்புகின்றேன், சைத்தான்களை விட்டும் திரும்புகின்றேன். வேறு பேச்சே கிடையாது. மனிதர்கள் இறைவனை நிராகரித்துவிட என் பக்கம் திரும்ப என்று கூறும்பொழுது அவன் பகிரங்கமான சைத்தானாக இருக்கின்றான் என்பதை தவிர வேறு அதற்கு அர்த்தம் கிடையாது, பொருள் கிடையாது. சுத்தமான உணர்வோடு எண்ணம் என்ற ஒன்று உங்களுடைய அறிவு தீண்டுவதற்கு முன்பாக உணர்வின் அடிப்படையில் படைக்கும் சக்தியின் ஆற்றலில் ஒன்றுமில்லாத நிலையிலிருந்து உங்களை படைத்தானே, அந்த ஒன்றுமில்லாத நிலைக்கு நீங்கள் உயர்த்தப்பட்டு அந்த நிலையில் உங்களுடைய இறைவனோடு நீங்கள் கலந்திருக்கின்றீர்கள். இந்த நிலையில் படைப்பாளனோடு நீங்கள் இருக்கின்றீர்கள். நிச்சயமாக படைப்பாளன் தன்னுடைய வாக்குறுதியை மீறாதவன். ஒருபோதும் நீங்கள் கைவிடப்படுபவர்கள் இல்லை. தீமையில் நரகத்தில் வாழ்பவர்களும் சுகத்தில் சொர்க்கமான அந்த வாழ்க்கையில் வாழ்பவர்களும் சமம் அல்லர். இருவரும் வித்தியாசமானவர்கள். தனித்தனியே நீங்கள் திரும்பும் வரையில் இறைவனை நீங்கள் ஏற்றுக்கொள்ள முடியாது. உங்களுடைய உள்ளத்தின் பக்கம் திரும்புங்கள். அங்கு உங்களுடைய இறைவன் ஒருவன் போதுமானவன். அந்த உணர்வில் நீங்கள் என்றென்றும் நிலைத்திருங்கள். நிச்சயமாக இறைவன் தன்னுடைய வாக்குறுதியை உங்கள் மீது பூர்ணமாக்கிவிட்டான். இன்று உங்களுடைய சுகங்கள் உங்களுக்கு உண்டு என்ற அந்த அடிப்படையை கொண்டு இதனை நீங்கள் மறுக்கவும் வேண்டாம், இனியும் மறுக்க வேண்டாம். அசத்தியத்தை நம்பி சத்தியத்தை கைவிட்டுவிட வேண்டாம். சத்தியத்தை நம்பி அசத்தியத்தை உங்களுடைய இதயங்களிலிருந்து அதனை நீக்கி தூய்மையாக்குங்கள். இறைவனுக்காக, அவன் ஒருவனுக்காக வேண்டி உங்களுடைய வாழ்க்கை இன்று மலரடிக்கின்றது. இந்த வாழ்க்கையின் மலர்ச்சியில் உங்களுடைய வாழ்க்கை இன்று பரிபூர்ணத்துவம் அடையட்டும். 59வது அத்தியாயம் 16வது வசனம் ஷைத்தானுடைய உதாரணத்தை போன்றிருக்கின்றது. என் இறைவனே, ஷைத்தான்களின் தீமைகளை விட்டும் என்னை நீ பாதுகாத்து உன் அருளில் ஏற்றுக்கொள். இன்று நான் உன்னை நம்பிக்கை கொண்டேன். உணர்வின் மூலமாகவே, வாயை திறக்கவில்லை, ஏற்றுக்கொண்டேன் என்ற அந்த உணர்வுதான். எண்ணத்தின் பக்கமும் செல்லவில்லை, என் அறிவை நான் நிராகரித்து விட்டேன். நிச்சயமாக நான் தூய்மை அடைந்த நிலையில் என் இறைவனை ஏற்றுக்கொண்டேன். சைத்தான்களை விட்டு விலகிக் கொண்டேன். நிச்சயமாக சைத்தான்களை விட்டு பாதுகாக்க இறைவன் போதுமானவன். இனி உங்களுடைய உணர்வை அதிகரிப்பான தவிர அந்த உணர்வு ஒருபோதும் குறையாது. நீங்கள் உங்களுடைய பிரிமாணத்தை இறைவன் முன்பு அதிகமாக ஏற்றுக்கொள்ள முடியும். இந்த நேரத்தில் உங்களுக்கு இருக்கக்கூடிய சுகம் என்றென்றும் உங்களுடைய மனதின் சுகத்தோடு கலந்திருக்கட்டும். அதிலிருந்து விளையக்கூடிய புதிய படைப்பாக நீங்கள் உருவாக்கப்பட இருக்கின்றீர்கள். அதனை காலத்தவணை இறைவனம் இருக்கின்றது. பொறுமையை மேற்கொள்ளுங்கள். நிச்சயமாக பொறுமையுடையவருடன் இறைவன் இருக்கின்றான். அந்த பொறுமையை நீங்கள் மேற்கொள்ளுங்கள். இனி உங்களுடைய ஒரே உறவு உங்களுக்கும் இறைவனுக்கும் இருக்கக்கூடிய அந்த நெருக்கம் சமீபமான உறவை தவிர வேறு எந்த உறவும் அதுக்கு அப்பால் தான். இந்த உணர்வுக்கு விரோதமாக யார் பேசினாலும் கடுமையான பகைவர்கள். அது பெற்றவர்களாக இருந்தாலும் சரி, மனைவி மக்களாக இருந்தாலும் சரி, உங்களுடைய உற்றார் உறவினர்களாக இருந்தாலும் சரி, சகோதர சகோதரர் இருந்தாலும் சரி, யாராக இருந்தாலும் சரி, இந்த ஒரு வார்த்தைக்கு ஒரு உணர்வுக்கு விரோதமாக பேசுகிறதனால் அவர்களை நான் குர்பானி கொடுக்கின்றேன் என்று. அவருக்கு ஒட்டுமில்லை, என்னிடத்தில் அது எந்த உறவும் இல்லை. வெளிப்படையான உறவு இருக்கட்டும், அந்தரங்கத்தில் உங்களுக்காக எந்த இடமும் இல்லை என்பதை தெளிவாக அறிவித்துவிடுங்கள். இது இறைவனிடம் மேற்கொள்ளக்கூடிய மாபெரும் இறை ஆற்றலோடு இணைந்து படைக்கும் சக்தியோடு வாழ்ந்து அந்த படைக்கும் சக்தியோடு வானங்களையும் பூமியையும் இணைத்து வாழக்கூடிய அந்த மாபெரும் சக்தி ஆற்றலில் இன்று நீங்கள் விளங்கிருக்கின்றீர்கள். இறைவன் உங்களை பொருந்திக் கொண்டான். நீங்களும் இறைவனை வெகுசீர பொருந்திக் கொள்வீர்கள். நிச்சயமாக இதுவே வெற்றிக்குரிய பாதையாகும். உங்களுடைய இறைவனாகிய அல்லாஹ்வை அஞ்சிக் கொள்ளுங்கள். அந்த உணர்வு போய்விடக்கூடாது. சுகமாக வேண்டும், சுகமான வாழ்க்கை வேண்டும், சுகமாகவும் வேண்டும், சுகமான வாழ்க்கை மலரவும் வேண்டும், புதிய வாழ்க்கை இதுவரையில் அனுபவிக்காத வாழ்க்கை வேண்டும் என்று நாம் இன்று முதலாக விரும்ப ஆரம்பிக்கின்றோம். நிச்சயமாக இறைவன் செய்வி ஏற்றுக்கொண்டான். அவன் புதிய உலகை படைப்பொன்றான், புதிய வாழ்க்கையை அமைப்பொன்றான். படைப்பாளன் தன் படைப்பில் சோர்வடைவதும் இல்லை, படைப்பாளன் தன்னுடைய படைப்பின் ஆற்றலில் அவன் குறைந்துவிடவும் இல்லை. புதிதாக படைப்பவன் ஒன்றை போல் ஒன்று காப்பிலி போனும் இல்லை. எனவே ஒவ்வொரு வாழ்க்கையும், ஒவ்வொரு அனுகிரகமும், ஒவ்வொரு அணுவும், ஒவ்வொரு அணுவளவு முன்னேற்றமும், ஒவ்வொரு மணித்துளியும் நமக்கு சுகபோகங்களில் வாழக்கூடிய வாழ்க்கையை தவிர்த்து கொண்டு இறைவனுடைய அருளாதாரத்தில் வாழக்கூடிய வாழ்க்கையை நாம் ஏற்றுக்கொண்டிருக்கின்றோம். யாருக்கும் எந்த நோயும் இல்லை. உங்களுடைய அறிவை நீங்கள் நீக்கிக் கொள்ளுங்கள். சைத்தான்களை விட்டு விலகுங்கள். உங்களுடைய உணர்வை பின்பற்றுங்கள். எண்ணத்தில் சிக்கிக்கொண்டு பிறகு இதுவா அதுவா என்ற எண்ணங்களில் சிதைய வேண்டாம். உணர்வின் பக்கம் இல்லுங்கள். உயிரோட்டம் உங்களுக்காக இனி படைக்கப்பட இருக்கின்றது. ஒவ்வொன்றுக்கும் ஒரு காலத்தவணை கர்ப்ப காலம் இருக்கின்றது. அது நிறைவேறும் வரையில் பொறுமையை கேளுங்கள். அந்த பொறுமையை இறைவன் தன் ஆற்றலை உங்களுக்கு அதிகரிப்பான். நம்பிக்கை கொண்டவர்களாக உங்களுடைய வாழ்க்கை இன்று முதலாக மலர வேண்டும் என்ற அந்த பிரார்த்தனையோடும் இறைவன் ஏற்றுக்கொண்டான், நம்மை பாதுகாக்க போதுமானவன், எனக்கு உன்னை தவிர வேறு இறைவன் இல்லை என்ற அந்த உணர்வோடும், இனி எனக்கு மனைவி, மக்கள், குழந்தைகள், பெற்றோர்கள், என்னுடைய தந்தை மகள், தாய்மார்கள், என்னுடைய குடும்பத்தினர், சகோதர சகோதரிகள், அவ்வளவு பேரையும் நான் நட்புறவுகளாக ஏற்றுக்கொள்வதிலிருந்து விலகுகின்றேன். நீ யாரை இந்த உணர்வுக்குரியவர்களாக ஆக்குகின்றாயோ அவர்கள் எனக்கு உறவினர்கள். இந்த உணர்வை கொண்டு புதிய படைப்பாக தனித்தனி மனிதனாக நம்மை இறைவன் ஆக்கி அந்த உணர்வோடு கலந்து இப்பொழுது ஒரு புதிய சமுதாயம் இறைவன் ஆனந்தை கொண்டு உருவாகட்டும். அந்த புதிய சமுதாயத்தில் நாம் வாழ்வோம். எங்கள் இறைவனே நல்லோர் சமுதாயத்தில் எங்களை சேர்த்து வைப்பார்கள் என்று அந்த பிரார்த்தனையை மேற்கொள்ளுங்கள். நிச்சயமாக இறைவன் நம்முடைய பிரார்த்தனையை ஏற்றுக்கொண்டான், அங்கீகரிப்பனவன் தான். பொறுமையை கொண்டு இந்த வகுப்பு முடியட்டும். அல்லாஹ் போதுமானது.